நமஃ பரமரிஷிப்யோ நமஃ பரமரிஷிப்யாம் ஹரிஹி ஓம். அந்தராயதிமிரூபசாந்தயே சாந்தபாவனமசிந்தவைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹஹம். குருபிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹம். யஸ்யாந்தன்னாதி மத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர் நைவ வர்ணா ந பவதி புருஷோ நான பும்சம் ந ச ஸ்திரீ ந ஆகாரம் நோ விகாரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌன வியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்ய க்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரி ராஷே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மய வஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்தியதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹம் கோஹம் பாவயுதஹ் குதோ வரதியாம் திருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்ஃபூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம். கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகன விஸ்வரூப கிரணாவல்யாம் அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்த கஞ்ச சுவிகாசாய த்வய அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதத் சித்ரம் ஹிருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போ தே வதந்தி ஹிருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலத்யாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வை நதீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே த்வய அர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயாம் சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். ஹ்ருதய குஹர மத்யே கேவலம் ப்ரஹ்ம மாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்ம ரூபேண பாதி. ஹ்ருதி விஷ மனசா ஸ்வம் சின்வதாமஜ்ஜதாவாம் பவன சலன ரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம். யஸ்மாஜ்ஜாதம் ஜகத் ஸர்வம் யஸ்மின்னேவ ப்ரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹம். ப்ரஜ்ஞானாம்ஷு ப்ரதானைஹி ஸ்திரசர நிகர வ்யாபிபிர் வ்யாப்யலோகான் ಭುಕ್ತ್ವಾ ಭೋಗಾನ್ ಸ್ತವಿಷ್ಟಾನ್ ಪುನರಪಿ ಧಿಷಣೋದ್ಭಾಸಿತಾನ್ ಕಾಮಜನ್ಯಾನ್ ಪೀತ್ವಾ ಸರ್ವಾನ್ ವಿಶೇಷಾನ್ ಸ್ವಪಿತಿ ಮಧುರಭುಂ ಮಾಯಯಾ ಭೋಜಯನ್ನಹಂ ಮಾಯಾ ಸಂಖ್ಯಾ ತುರೀಯಂ ಪರಂ ಅಮೃತಂ ಅಜಂ ಬ್ರಹ್ಮ ಯತ್ತನ್ನತೋಸ್ಮಿ ಅರುಣಾಚಲ ಶಿರೋದ್ಭೂತ ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರವರ್ತಕಂ ಕರುಣಾರ್ನವಮೀಡೇತಂ ರಮಣಾಖ್ಯಮಹಂ ಮಹಹಂ ಆವರ್ತಪುರ್ಯಾಂ ಜನಿತಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪಾಂಡ್ಯೇಶ ದೇಶೇ ವಿಹೃತಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶೋಣಾಚಲ ಪ್ರಸ್ಥಚರಂ ಪ್ರಪದ್ಯೇ ಭಿಕ್ಷುಂ ತಪಃ ಕ್ಲೇಶ ಸಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಆ ಬ್ರಹ್ಮಕೀಟಾಂತ ಸಮಂ ಪ್ರಪದ್ಯೇ ಜಿತಾರಿ ಷಡ್ವರ್ಗಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸರ್ವಜ್ಞತಾ ಸಾರಭೃತಂ ಪ್ರಪದ್ಯೇ ನಿಸ್ಸೀಮ ಕಾರುಣ್ಯ ನಿಧಿಂ ಪ್ರಪದ್ಯೇ ಅಸ್ಮಾತ್ ಪ್ರಪಂಚಾದಧಿಕಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿಶ್ವಾಧಿಕೋಕ್ತೇರ್ ವಿಷಯಂ ಪ್ರಪದ್ಯೇ ಕಾಲಗ್ರಹಗ್ರಾಹಭಯಾಪನೋತ್ಯೈ ಕೃತಾಂತ ಶಿಕ್ಷಾ ಕೃತಿನಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿನೇತುಮಾರ್ತಿಂ ವಿಷಯಾಧ್ವಜನ್ಯಾಂ ವಿಜ್ಞಾನಮೂರ್ತಿಂ ದದಧಂ ಪ್ರಪದ್ಯೇ ಕಂದರ್ಪದರ್ಪಜ್ವರವಾರಣಾಯ ಕಾಮಾರಿಲೀಲಾವತರಂ ಪ್ರಪದ್ಯೇ ಆಜನ್ಮವರ್ಣಿವ್ರತಿನಂ ಪ್ರಪದ್ಯೇ ಗುಂಡೀಭೃತಂ ದಂಡಧರಂ ಪ್ರಪದ್ಯೇ ಬ್ರಹ್ಮಾಸನಧ್ಯಾನರತಂ ಪ್ರಪದ್ಯೇ ಬ್ರಹ್ಮಾತ್ಮಭೂಯಂ ಯತಿನಂ ಪ್ರಪದ್ಯೇ ಹರಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿಜನಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸ್ವತಂತ್ರತಾಯಾಃ ಸದನಂ ಪ್ರಪದ್ಯೇ ಅಮೇಯ ಸಾಮರ್ಥ್ಯವಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನಿವರಂ ಪ್ರಪದ್ಯೇ ದೌರ್ಭಾಗ್ಯತಾಪತ್ರಯ ಕರ್ಮಮೋಹ ಸಂತಾಪಹಂತಾರಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಯಥಾರ್ಥ ಸಂಕಲ್ಪಮಪೇತ ಪಾಪಂ ಅವಾಪ್ತಕಾಮಂ ವಿಶುಚಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮನಃ ಪ್ರಸಾದಂ ಭಜತಾಂ ದಧಾನಂ ಮುಗ್ಧಸ್ಮಿತೋಲ್ಲಾಸಿ ಮುಖಂ ಪ್ರಪದ್ಯೇ ವ್ಯಥಾಮಶೇಷಾಂ ವ್ಯಪನೀಯಮೋದ ಪ್ರದೇನ ನಾಮ್ನಾ ರಮಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶಿವಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶಿವದಂ ಪ್ರಪದ್ಯೇ ಗುರುಂ ಪ್ರಪದ್ಯೇ ಗುಣಿನಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮದೀಯ ಹೃತ್ಪದ್ಮಜುಷಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶರಣ್ಯಮೀಶಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಭಗವಾನೋಡೆ ಗ್ರಂಥಗಳ தலை சிறந்த நூல் உள்ளது நாற்பது. அதுல ஒவ்வொரு பாட்டிலையும் பகவானோட அருள் கிருப்பை அனுபவ ஞானம் நமக்கு அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம். பாகவதத்தை வந்து எப்படி கிருஷ்ணனோட வாங்மயி மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாளோ அந்த மாதிரி உள்ளது நாற்பதுங்கிறது பகவானோட வாங்மயி மூர்த்தி. அது பகவானோட பிரத்யக்ஷரூபமாகவே இருக்கு. அதில் ஒவ்வொரு பாடலும் பூர்ணம். சாதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்னா ஒரு பாட்டிலேருந்து அப்படி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி வரும், வேரிய ஸ்டேஜஸில் சொல்லிட்டு வரும். இது அப்படி இல்லாம ஒவ்வொரு பாட்டும் உள்ளது நாற்பதுல ஒவ்வொரு பாடலும் பூர்ணமா இருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துட்டாலே அது போருமானதா இருக்கு. இல்லாம ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் எல்லாம் இல்லை. பகவானோட லைஃப்லயும் ஸ்டேஜ் இல்லை, உபதேசத்திலையும் ஸ்டேஜஸ் இல்லை. அது போல உள்ளது நாற்பதுலையும் ஒரு கிரடேஷங்கிறதே இல்லை, ஒவ்வொரு பாடலும் பூர்ணமா இருக்கு. அதுல நாம இந்த வாட்டி இப்ப இந்த ஒரு சீரீஸ் நாம அனுசந்தானம் பண்ணினு வந்ததை நாம இங்க பூர்த்தி பண்ண போறோம். உள்ளது நாற்பதை சொல்லி பூர்த்தி பண்ணணும்னு சொல்றதுக்கே இல்லை. இந்த தடவை நாம ஆரம்பிச்ச இந்த ஒரு பரம்பரையை இந்த வாட்டி நாம பூர்த்தி பண்ண போறோம். சில வருஷங்களா நாம சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து. இன்னைக்கு வந்து நாம 38வது பாடலுக்கு வந்திருக்கோம். 37வது பாடல்ல சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம்ங்கிற பாடலை பூர்த்தி பண்ணினோம் நேத்திக்கு. இன்னைக்கு வந்து 38வது பாடலுக்கு வந்திருக்கோம். எப்பவும் போல முதல் ரெண்டு பாடலை சொல்லி விட்டு திருப்பி அதுக்கு வருவோம். உள்ளதளதுள்ள புணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே மரணபயம் மிக்குளவம் மக்களரனாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர்த்தம் சார்வொடுதாம் ஷாவுற்றார் ஷாவெண்ணம் சார்வரோ ஷாவாதவனித்தர். இந்த ரெண்டு பாடலை முதல்ல மங்களாச்சரண ஸ்லோகத்தை சொல்லி நாம இன்னைக்கு 38வது பாடலுக்கு பிரவேசம் பண்றோம். இந்த பாடல்ல வித்து போன்ற அப்படிங்கிறது இதுக்கு தொங்கலா இருக்கு. தொங்கல்னா கனெக்டிங் லிங்க். போன பாடல்ல வந்து தான் தசமன் அன்றி யார் தான் அப்படின்னு முடியறதோ இல்லையோ, அந்த தான் வித்து போன்ற அப்படின்னு அடுத்த பாடல்ல சம்பந்தப்படுறது. அடுத்த பாடல் பார்ப்போம். வினைமுதனாமாயின் விளைப்பயந்துய்போம் வினைமுதலாரென்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கரும மூன்றும் கழலும் நித்தமாம் முக்தி நிலைதே. வித்து போன்ற வினை முதல் நாம் ஆயின் விளை பயன் துய்ப்போம். வினை முதல் ஆர் என்று வினவி தன்னை அறிய கர்த்தத்துவம் போய் கருமம் மூன்றும் கழலும் நித்தமாம் முக்தி நிலை இது. கர்மாவுக்கு பொதுவா தமிழ்ல வந்து வார்த்தை வினை, கர்ம பலன். கர்மாங்கிறது மாயைக்கு இன்னொரு பேரு. கர்மா வந்து ஒரு சமயத்திலையும் நாம வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. இந்த கர்மா முடிஞ்சாச்சுன்னா நம்ம எப்பவுமே வாழ்க்கையில என்ன நினைச்சுப்போம்னா, இந்த கர்மா முடிஞ்சா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். எல்லாருமே அது சொல்லுவா இல்லையா, வேலை கிடைச்சா ஃப்ரீ ஆயிடு, ஒரு குழந்தை பிறந்தா ஃப்ரீ ஆயிடுது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஃப்ரீ ஆயிட்டோம். நிற்கவே நிற்காது. இந்த கர்ம வினையோட சுபாவம் என்னங்கிறத பகவான் உபதேச உந்தியார்ல சொல்றது. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்திப்பற வீடு தரல் இல்லை உந்திப்பற. கர்மா வந்து வீடு தரலே இல்லை. கர்மா வந்து உன்னை ஒரு காலத்திலையும் ஃப்ரீ பண்ணவே பண்ணாது. அது என்ன பண்ணும், ஒரு கர்மா வந்து அது ஒரு விளைவு, அதோட பலன் இருக்கோ இல்லையோ, அந்த பலன் வந்து ஒரு வாசனையை உள்ள உண்டு பண்ணும். அந்த வாசனை வந்து இன்னமும் கர்மம் செய்யறதுக்கு இருக்கிற சம்ஸ்காரத்தை பெத்து போட்டுட்டு தான் ஒடுங்கும். ஒரு கர்மா வந்து இன்னொரு கர்மாவை இன் இஃபெக்ட் பிரசவிக்காம நிக்காதுன்னு அர்த்தம். கர்மா ஒடுங்காது. கர்மா எல்லாம் பண்ணி முடிச்சு விடுறோம் அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. கர்மாவிலேருந்து நம்மளை காப்பாத்துறதுங்கிறதே வேதத்துக்கு ஒரு பெரிய வேலை. அதனாலதான் வேதத்தை நாம என்ன சொல்றோம், கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம் அப்படின்னு வேதத்தை மூணா பிரிச்சதுனால வேதத்துக்கு திரைன்னு பேரு. இது மூணும் சம்பிரதாயம்னு சொல்றா எல்லாரும் இல்லையா, நல்ல சம்பிரதாயமா இருக்கணும். சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்னா, எதுல வந்து இந்த கர்மா உபாசனை ஞானம் இது மூணும் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு சம்பிரதாயம் பேரு. பகவானுட சம்பிரதாய கிரந்தம் எது அப்படின்னு கேட்டா உபதேச உந்தியார். பகவானுடைய மகாவாக்கிய கிரந்தம் உள்ளதுன்னு அற்பது. பகவானுடைய சம்பிரதாய கிரந்தம் வந்து உபதேச உந்தியார், உபதேச சாரம். அதுல பகவான் என்ன பண்ணியிருக்கு, கர்மா உபாசனை யோகம் ஞானம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. ஒரு ஜீவன் வந்து கர்மாவை, கர்மாங்கிறது கர்மா தான் சமுத்திரம் இல்லையா, அதனால கர்மாவிலேயே ஆரம்பிக்கிறது. கர்ம பலன் தரன் எப்படி தொடங்கிறது, கர்மம் எல்லாருமே சொன்னா புரியும். கர்த்தனத்தானையால் கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமடால் உந்தி பெற. உபதேச சாரத்துல கர்த்துராஜ்ஞையா பிராபியதே பலம், கர்ம கிம் பரம் கர்மத ஜடம், கிருதி மகோததௌ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம். அதேதான், வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும், வீடு தரல் இல்லை அப்படின்னு பகவான். அப்படின்னா இந்த கர்மாவில மாட்டின்னு நம்மளால வெளியில வரவே முடியாது. அப்போ வேதத்துல கர்ம காண்ட வேத பாகத்தை, இப்ப நம்ம வந்து ஞான காண்டத்துக்கு வரும்போது நமக்கு தோணும், என்ன கர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானம், இதையே பண்ணிண்டு சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் ஜபம் தர்ப்பணம் என்னெல்லாமோ வேதம் சொல்லி இருக்கு, இதுல எல்லாம் போய் மாட்டிக்கணுமா அப்படின்னு தோணும் இல்லையா, ஞானத்துக்கு வரபோது தோணும். அப்ப வேதம் எதுக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். அது எதுக்குனாக்கா, சம்சாரத்துல போய் இப்ப சில பேர் எல்லாம் என்ன கேக்குறானா, பல இடத்துலயும் போற போது சில பேர் க்வெஸ்சன் பண்ணுவான், நேச்சுரலி பிராமணா என்ன க்வெஸ்சன்னா, எங்களுக்கு ஆபீஸ்ல போய் ரொம்ப வேலை இருக்கு, ஹோல் டே வி ஆர் எங்கேஜ், அதனால எங்களுக்கு சந்தியாவனம் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்கிறது, மாத்தியானிகம் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்கிறது, பிரம்மயஜம் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்கிறது, உபாசனம் பண்ண டைம், இது எதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்கிறது, நான் அங்க என்ன பண்ண. இந்த க்வெஸ்சன்லயே அவளுக்குள்ள என்ன இருக்குன்னா, அஃபீஷியல் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ், சோ இந்த வந்து நாட் சோ எசென்சியலா இருக்கிற இந்த ரிச்சுவல்ஸ் அனுஷ்டானங்கள்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக்கலாவும் சின்சியராவும் இருக்கிற ஒரு க்வெஸ்சனா அவள் எடுத்து நம்ம கிட்ட கேக்குறான். இதுக்கு வாஸ்தவமா என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்னா, வைதிகமா ஒரு பதில் கொடுக்கணுமானா, வேதம் என்ன சொல்றதுன்னா, வேதம் எதுக்கு உனக்கு இந்த கர்மா எல்லாம் விதிச்சிருக்கு தெரியுமோ, நீ ஆபீஸுக்கு போகாம இருக்கிறதுக்கு தான் விதிச்சிருக்கு. நீ வாஸ்தவமா இந்த கர்மா எல்லாம் பண்ணணுமானா உனக்கு ஆபீஸ்க்கு போக முடியாது, வேற எந்த கர்மாவும் பண்ண முடியாது, உன்னால சும்மா இருக்கவோ டைரக்டா ஞானத்துக்கு போகவோ முடியாது, அதனால உனக்கு கர்ம வாசனை இருக்கவும் இருக்கு, நீ ஏதாவது காமிய கர்மா பண்ணி மாட்டின் விடுவாயின்னு வேதத்துக்கு தெரியும். டிசைர் ஓரியன்ட் ஆக்ஷன் யூ வில் டூ அண்ட் யூ வில் என்டர் இன் டு தட் ரிகுமரோல், வெளியில வர முடியாம மாட்டின் விடுவாய் விருப்புக்குள்ள. அதனாலே வேதம் என்ன பண்றது, உனக்கு வந்து எதேதோ கர்மாவை காத்தாலேருந்து ராத்திரி வேற போட்டு வச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவான்னா, ஒருத்தர் கயறு விறகு கட்டின்னு வந்தார், காட்டிலேருந்து கட்டின்னு வந்தா அந்த விறகு வந்து ரொம்ப டைட்டா கட்டியிருக்கான், அவுக்கவே முடியல. வீட்டுல வந்து பார்த்தா என்ன பண்ணாலும் அந்த விறகு ரொம்ப டைட்டா கட்டியிருக்கு, அவுக்க முடியல, என்ன பண்ணனு தெரியல. அப்ப இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணா, நீ ஒரு கயர் எடுத்துன்னு வந்து இந்த கட்டி இருக்கிற அந்த கட்டு இருக்கோ இல்லையோ அதோட சைடுலயே அதை விட பலமா கட்டி ஒரு இழு இழுத்தான், பழைய கட்டில் ஊசா எடுத்து அவுத்து எடுத்து, பழைய கட்டை லூஸ் ஆக்குற மாதிரி ஒரு கட்டு. அந்த மாதிரி நம்ம லோகத்துல பண்ற ஆக்ஷனை விடவும் ரொம்பவும் நம்மளை என்கேஜ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கர்மாவை வேதம் கொடுத்தது கர்மானுஷ்டானம். அது எதுக்கு கொடுத்ததுன்னா, இந்த கர்மாவே போரும்பா, கர்மம் கர்மம் அப்படி முதல்ல அந்த மாதிரி போரும் போரும் சொல்ற மாதிரி அந்த கர்மாவை பண்ணி இவனுக்கு காமிய கர்மாவில இருக்கிற ருச்சியும் போய் எதுவும் பண்றதுக்கு இல்லாம இவன் ஒரு சுத்தி சித்த சுத்தி வரத்துக்காக ஒரு வழி விதிச்சது, ஒரு ஒரு மார்க்கம், உபாசனையும் கர்மாவும். கர்மாக்கு அப்புறம் மனசுக்கு உபாசனை, மனசை வந்து ஒரு ரூபத்துல பக்தி பண்ண வைக்கிறது, நாமத்துல பக்தி பண்ண வைக்கிறது, இது உபாசனை. இதெல்லாமே நம்மள கர்மாவிலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான். இதெல்லாம் ஒரு ட்ரை, ஒரு ஒரு பார்ஷியல் மெத்தட், நாட் கம்ப்ளீட் மெத்தட், எல்லாமே பார்ஷியல் தான். கர்மாவால கர்மாவை இல்லாம பண்ணவே முடியாது, நீங்க ட்ரை பண்ணீங்க முடியவே முடியாது, கர்மாவால கர்மாவை இல்லாம பண்ணவே முடியாது, ஆனா ஒரு பார்ஷியலா பண்ணலாம். கர்மணா கர்ம நிர்ஹாரஹா ந ஆத்யந்திகைஷ்யதே, அவித்வதிகாரித்வாது பிராயஷ்சித்தம் விமர்சனம். வித்வான் அல்ல, ஒரு ஒரு பாதி ஒரு சில பேருக்கு அதை தவிர வர வழி இல்லை. நீ எங்க வச்சுடா இருப்பா, நீ ஏதோ பண்ணின்று, ஏதோ ரூட்டீன் வச்சுன்னு பண்ணின்றுன்னு தான் அவள்கிட்ட சொல்ல முடியுமே தவிர அவளை டைரக்டா தியானத்துல ஈடுபடுத்த முடியாது. சில பேர் பகவானே அப்படி வழி காட்டியிருக்கு. அண்ணாமலை சுவாமி அவர் பகவானை பத்தி எழுதின இடத்துல சொல்றார், தியானம் பண்ணணும் ஜபம் பண்ணும் பகவான் கிட்ட வந்தா ஒரே தியானத்துல இருக்கலாம் நினைச்சா 16 வருஷத்துக்கு பகவான் இவரை தியானம் பண்ணவே விடலையாம். மீதி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து நீ சும்மா இரு அங்க போய் தியானம் பண்ணு ஒன்னும் பண்ணாதே எல்லாம் சொல்லும். இவர்கிட்ட இவரை எப்ப பார்த்தாலும் கட்டிடத்தை பத்தி பேசுறது, அது என்னாச்சு இது என்னாச்சு கல்லு வந்ததா அது வந்ததா இப்படி கட்டினியா அப்படி கட்டினியா கேக்குறது, இவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சமயம் பகவான் கிட்ட கேட்டார், பகவானே யாரோ வரா, நீங்க அவளுக்கு ஆத்ம விசார உபதேசம் பண்றீள், தியானம் பண்ண சொல்றீள், இல்ல ஏதோ சாஸ்திரமாவது ஏதோ பேசுறீள், நான் வரதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து கட்டிடத்தை பத்தியே பேசின்னு இருக்கே பகவானா, என்ன என்ன பாபம் பண்ணேன்னு. அப்ப பகவான் சொல்லித்தான், என்ன பண்றது ஓய், உன்னை பாக்குறதையே கட்டடம் நடந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு அது பண்ணி தீர்க்கறதுக்கு இருக்கு. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரை பண்ணவே விடாம அனுப்பி விடுத்து, இன்னும் பண்ண விடாம அனுப்பி விடுத்து இல்லையா. ஒரு ஸ்டேஜ் வேற அவரை தியானம் பண்ணவே விடல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரை ஒரு வேலையும் பண்ணவும் விடல. அது குருவா வழிகாட்டி வெளியில அனுப்புறத உள்ள அழகு. குருவா வழிகாட்டி வெளியில அனுப்புறத கர்மாவை எப்படி பண்ணினா கர்மாவிலேருந்து வெளியில வரலாம், கர்மா பண்ணுவா அது கர்மாவை கழட்டி விடுமே தவிர புது கர்மா உள்ள நுழையாம பாத்துக்க அந்த பகவான் சந்நிதியில இருந்து பண்ணினவாளுக்கு ஒரு அனுகிரகம். அந்த மாதிரி ஞானம் உள்ள பிரவேசிக்கிற போது கர்மா புதுஷா நுழையாம இருக்கிற கர்மாவை கழட்டி விடுறதுக்கு இருக்கிற ஒரு சமத்காரம் கௌசலம்னு பேரு. பகவத்கீதையில பகவான் யோக கர்மசு கௌசலம் அப்படிங்கிற கர்மாவில ஒரு கௌசலம், ஒரு டெக்ஸ்டரிட்டி. அந்த கௌசலம்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே நமக்கு அது ஒரு அழகு தெரியும். கௌசலம்னா என்னதுன்னா குஷான் லாதீதி குஷலகா. இந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா பழைய காலத்துல இந்த பாடசாலையில படிக்கிற குழந்தைகள் எல்லாம் தர்ப பரிச்சின்னு வர்றதுக்கு அனுப்புவான். அவன் தர்ப எடுக்கிற போது இந்த பையன் போய் எப்படி தர்பையை பிடிச்சு இழுத்தானா கையை நல்லா கிழிச்சு விட்டுடும். அதனால கையை கிழிக்காம தர்பை பறிக்கிறதுக்கு யாருக்கு தெரியுமோ அவனுக்கு குஷம்னா தர்பை, குஷான் லாதீதி குஷலஹ. கையை கிழிச்சுக்காம தர்பை எடுக்கிற பையனுக்கு குஷலன்னு பேரு. அவனோட சாமர்த்தியம் தான் கௌசலம். அதனால பகவான் வந்து யோகம் கர்ம யோகம்னா என்னன்னா கர்மா பண்ணணும், ஆனா கர்மாவோட விளைவா இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் உன்ன தாக்கப்படாது. அப்படி கர்மா பண்றதுக்கு இப்ப ஒரு கர்மா பண்ணினோமானா வி கெட் அட்டாச் டு இட், அதோட ரிசல்ட் நம்மளை பாதிக்கும், அதுல இருக்கிற பெருமையெல்லாம் நம்மளை பாதிக்கும். ஐதர் அந்த கர்மா நம்மளை விட்டுட்டு போனா நமக்கு தாபமா இருக்கும், இல்லையா நாமளா அந்த கர்மா விட வேண்டிய ஒரு நிலை வரபோது நம்ம ரெடியா இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு தாபம் இருக்கும் உள்ள. அதனால அந்த கர்மா வந்து நம்மளை கம்ப்ளீட்டா விட்டுட்டு போறது அதுதான் அனுகிரகம். அந்த கர்மா நம்ம பண்ணணும்ங்கிற எண்ணமும் இல்லை. அதுக்குதான் யோகாரூட ஸ்திதின்னு பகவான் கீதையில சொல்ற, மனசு லௌகிக விஷயங்கள்லயும் போல இது பண்ணணும் அது பண்ணணும்னு அலையல, அந்த நிலையில நீ ஆத்ம விசாரம் பண்றதுக்கு உனக்கு யோகியதை இருக்கு. கீதையில அதிகாரி யாருங்கிறதுக்கு பகவான் கீதையில சொல்ற லட்சணம், யாருக்கு வந்து கர்மா பண்ணணும்ங்கிற எழுச்சியும் இல்லையோ, சில பேர் கர்மா பண்ணு இருக்காது ஆனா டிவி பார்க்கணும்னு இருக்கும், ஏதாவது விஷயங்களை மனசு அலைஞ்சிட்டு இருக்கும், ரெண்டுமே இல்லை இவனுக்கு, லோக விஷயங்களையும் மனசு அலையல, இதை பண்ணணும் அது பண்ணணும்ங்கிற ஒரு எழுச்சியும் உள்ள இல்லை. அந்த நிலையில குரு உபதேசம் இவனுக்கு கிடைச்சதானா இவனுடைய சித்தம் நேரடியா ஹிருதயத்துக்குள்ள பாயும். அதனால கர்மாவை முற்றும் கழட்டி விடுறது ஞான விசாரம் தானே தவிர கர்மாவை கர்மாவினாலேயோ உபாசனையினாலேயோ தியானத்தினாலேயோ கூட கழட்டி விட முடியாது.
அநேக வருஷங்கள் தியானம் பண்ணிட்டு இருந்த அப்புறமும் நமக்கு பார்க்கலாம் அவளுக்குள்ள வாசனை இருந்து அதுக்கப்புறம் இவா எண்ணத்துல எல்லாமோ போய் மாட்டிப்பான். கர்மா அடங்கி விஸ்ராந்தமாகிறது, அந்த விதை எரிஞ்சு போறது. விதை இருக்கிற வரை, கியாஸுக்குள்ள சிலிண்டருக்குள்ள கியாஸ் இருக்கிற வரை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சாலும் ஜாகிரதையா இருக்கணும். சிலிண்டருக்குள்ள கியாஸே இல்லையானா ஸ்டவ் ஆன் பண்ணி இருந்தாலும் ஒண்ணு தப்பு கிடையாது. நமக்குள்ள வாசனை இருக்கிறவர், டிசைர் இருக்கிறவர், டிசைர்னா என்ன, ஒரு விதத்துல அஞ்ஞானத்துக்கு தான் டிசைர் பேரு. ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்தவரை இருக்கிற இல்லூஷன் நமக்கு மாறாம இருக்கிறவர, அந்த விஷயம் வேணுங்கிற ஆசையோ இல்லாட்டா அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கப்படாதுங்கிற ஒரு நிர்பந்தமோ நமக்கு இருக்கும். எப்போ எதை பத்தியும் நமக்கு பிரம இல்லையோ, ஆத்மாவிலிருந்து அந்நியமான எந்த பொருளும் இல்லைங்கிற தத்துவ நிச்சயம் எப்போ உள்ள இருக்கோ, அப்போ எந்த பொருளும் நமக்கு மர போட்டு இருக்காது. கௌடபாதாச்சாரியர் கௌடபாத காரிக்கையில சொல்றார், எதுவுமே உன்னால கம்பளி போட்டின்னு வராதுங்கிறார். அசர்வே தர்மஹா அநாவிருதாஹா. அதானது இப்ப எல்லாரும் ஒரு வேஷம் போட்டுன்னு வரா நம்ம முன்னால இல்லையா, ஆணுன்னு வேஷம் போட்டுன்னு வரா, பொண்ணுன்னு வேஷம் போட்டுன்னு வரா, நல்லவன்னு வேஷம் போட்டுன்னு வரா. ஒன்னு சுகம் கொடுக்கிற பொருளா வருது, ஒன்னு துக்கம் கொடுக்கிற பொருளா வருது. இது அதனால இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தோன்றது, இது கிடைச்சா எனக்கு துக்கம் தோன்றது, இவா நல்லவா என்கிட்ட வரணும் தோன்றது, இவா கெட்டவா என்கிட்ட வரப்படாதுன்னு தோன்றது, நான் ஏதாவது பண்ணினா நான் பண்ணினேன்னு தோன்றது, நான் அனுபவிச்சேன்னு தோன்றது, எனக்கு சுகம் துக்கம் தோன்றது. இந்த பிரமையெல்லாம் விலகி ஆத்மாவை தவிர அந்நியமான எந்த பொருளும் இல்லை. இதுதான் பகவான் உபதேச சாரத்துல வேஷம் கலைஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம். ஒண்ணுமே வேஷம் போட்டுன்னு வரல நமக்கு முன்னாடி, எல்லா ஆத்மாவா நக்கனாய் நின்றனை அருணாச்சல. அண்ணாமலையார்கிட்ட பகவான் சொல்றார், ஹே அருணாச்சல, நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நக்னமா என் முன்னால நின்னேங்கிற. ட்ரெஸ் என்னது, ஆடு பொண்ணு மலை கல்லு மரம் செடின்னு வேஷம் போட்டுக்காம ஆத்மஸ்வரூபமா நிர்வாணம்ங்கிற பதத்துக்கே நமக்கு தமிழ்ல வந்து நிர்வாணம்னு நக்னம்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கா தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல கிடையாது. அதுக்கு தமிழ்ல வந்து நிர்வாணமா நிக்கிறதுன்னா வஸ்திரம் இல்லாம நிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்ற, நிர்வாணமா நின்னான். வாஸ்தவத்துல அதுதான், சம்ஸ்கிருதத்துல வியுற்பத்தி பிரகாரம் அந்த அர்த்தம் வரும். நிர்வாணம்னாக்கா நிராவரணம் தான் நிர்வாணம், அந்த ஆவரணத்தை எல்லாம் கிழிச்சு ஆவரணம் இல்லாம நிக்கிறது, மறை ஒழிஞ்சு நிக்கிறது. இதைத்தான் பகவான் வந்து நக்கனாய் நின்றனை அருணாச்சல அப்படிங்கிறது. நீ எனக்கு முன்னாடி எந்த மறையும் இல்லாம சுத்த தூய உணர்வே ஸ்வரூபமா எங்க பார்த்தாலும் நிக்கிற. உன்னை தவிர ஒரு பொருளும் தெரியல, பார்க்கறதெல்லாம் உன்னோட ஸ்வரூபமா. அந்நியமில் உன்னுருவாய், உன்னோட உருவமாவே எல்லாம் தெரியறதுங்கிற போது கர்மாவோட அந்த வித்து இருக்கே அஜானம்ங்கிற விதை அது போயிடும். வித்து போன்ற, இந்த பாட்டு தொடங்குறது வித்து போன்ற விதை, விதை தானே வித்து. அந்த வித்து உள்ள கிடக்க வர ஒரு மரத்துக்கு காரணமா இருக்கிற வித்து இருக்கிற வரை மரம் முளைக்கும். ஜாகிரதையா இருக்கணும். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், இந்த நெல்லை விதைச்சா நெல் முளைக்கும், ஆனா அதை வந்து வேக வச்சப்புறம் விதைச்சா முளைக்காது, அது வரைக்கும் முளைக்கும் இல்லையா. ஆலமரம் நம்ம போயிடுத்து நினைப்போம், வெட்டி வெட்டி விடுவோம், வீட்டோடல மதல்லையோ கிணத்துலயோ முளைச்சிருக்கோம். எவ்வளவு வெட்டினாலும் கொஞ்சோண்டு அது மிஞ்சி இருந்தா திருப்பியும் கிளைக்கும், கிளை வெளியில விடும். அந்த மாதிரி அஜானம்ங்கிற விதை இருக்கிற வரை, எஞ்சி நிற்கிறவர அக்ஷரமண மாலையில பகவான் சொல்றது, மிஞ்சிடிர் கெஞ்சிடும் கொஞ்சவரிவனியான் வஞ்சியாத் அருளனை அருணாச்சலம். இந்த பாட்டுக்கு பொதுவா எல்லா வியாக்கியானத்திலையும் மிஞ்சினால் கெஞ்சுவன் அப்படின்னு தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கிறத வச்சுட்டேதான் அர்த்தம் பண்ணியிருக்கு, நம்மளை விட மிஞ்சி நிற்கிறதுங்கிற அர்த்தத்துல. ஆனா சாதாரண அர்த்தம், என்னக்கா மிஞ்சறதுன்னா ஒரு பாக்கிய வரத்துக்கு நம்ம மிஞ்சறதும்போம், மிஞ்சி விடுத்து. அந்த மாதிரி இந்த அஜ்ஞானம் அகங்காரம் கொஞ்சமாவது மிஞ்சி இருந்தால் the very nature of it is begging. அது மிஞ்சி நின்னா அது கெஞ்சின்ண்டே இருக்கும், இது வேணா அது வேணா ஆசைப்பட்டுண்டே இருக்கும், டிசையர் அதுக்கு இருந்துட்டே இருக்கும், அது லிமிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும், பரிமிதி இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த அறிவு பூர்ணமாக சிறிதும் அஜ்ஞானம் மிஞ்சாம அந்த விதை பாக்கி இல்லாம போயிடணும். ஒரு மரத்துக்கு விதை போல வினை முதல் நாம் ஆயின், சம்சாரத்திற்கு காரணமான கர்மங்களுக்கு நாம் கர்த்தாவாகும் என்றால் விளை பயன் துய்ப்போம், அந்த கர்மங்களின் பலனை அனுபவிப்பதும் நாமே ஆகும். வினை முதல் ஆர் என்று வினவி தன்னை அறிய கர்த்தத்வம் போய் கர்மம் மூன்றும் கழலும் நித்தமாம் முக்தி நிலை ஈதே. இந்த கர்ம வினைக்கு மூலம் வித்து போன்ற இந்த அகங்காரம்தான், இந்த அகங்காரம்தான் கர்மத்தை பந்தப்படுத்துறது, நம்மளை கர்மா பண்ண வைக்கிறது. வினை முதல் நாம் ஆயின், கர்மாவை வந்து ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கான். சயின்ஸ் ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம், நம்ம பூர்வ கர்மா பண்ணினது இன்னமும் ஃப்ரூயிஷன் ஆகாம நமக்குள்ள கடக்கிறதுக்கு சஞ்சிதம்னு பேரு. எப்ப வேணா வரலாம் தெரியாது. இந்த தமிழ்லயும் இருக்கிற வார்த்தை தான், ஆனா இப்ப தமிழ்ல அவ்வளவா யூஸ் பண்றதுல சஞ்சி அப்படின்பா, பேக் இருக்கு இல்லையா, சஞ்சி அது இதுல இருந்தா வந்திருக்கு. சஞ்சயம் பண்ணி வச்சுக்கிறது, சேர்த்து வச்சுக்கிறது, தனக்குள்ள சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது. அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு சஞ்சி இருக்கு, அந்த சஞ்சிக்குள்ள ஃப்ரூயிஷன் ஆகாம இருக்கிற கர்மாக்கள்லாம் இருக்கு, இன்னமும் அது வெளியில ரூபம் எடுக்கல, அதுக்கு சஞ்சிதம்னு பேரு. அண்ட் தேர் ஆர் ஷேடோஸ், இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் சஞ்சிதம். அந்த ஷேடோஸ் நமக்குள்ள இப்படி டிசையர் மாதிரி தெரியறது, அது என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல நீங்க பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கிற கர்மா டிரைவ்ஸ், அது ஆகாமி. பண்ணி முடிஞ்சு அதோட விளைவும் வந்து பலத்தோட ரூபத்துல முன்னால அப்பியர் ஆயிடுச்சு. இந்த சரீரம் இருக்கு, ஆணு பொண்ணு, பல கஷ்டங்கள் சுக துக்கங்கள்லாம் வந்துடுத்து, அதுக்கு பிராரப்தம்னு பேரு. பொதுவா சாஸ்திரத்துல என்ன சொல்லுவானா, இந்த சஞ்சீத கர்மாவும் ஆகாமி கர்மாவும் ஞானம் வந்தாலே நசிச்சு போயிடும். ஆத்மசாட்சா்காரம் வந்த உடனேயே இவனுடைய இனிமே ஒன்னும் ஃப்ரூவிஷன் ஆகாது, உள்ள இருக்கிற வாசனைகள்லாம் எரிஞ்சு போயிடும். இனி இவன் புதுஷா காமிய கர்மா எதுவும் பண்ண மாட்டான், ஆகாமி கர்மாவும் எரிஞ்சு போயிடும். ஆனால் ஞானிக்கு பிராரப்தம் அனுபவிச்சே தீர்ந்துதான் ஆகணும். ஞானியா இருந்தாலும் பிராரப்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது கேள்பார் கேள்விக்கு விடையாகும். சம்பிரதாயம் வேதாந்தத்துல என்ன சொல்லுவானா, ஞானிகள்லாம் சஃபர் பண்றாளே, பழைய காலத்துல இருந்து ஆரம்பிச்ச வசிஷ்டர் அவரோட பிள்ளைகள்லாம் செத்து போனா ஓன அழுதார், ராமர் சீதை பிரிஞ்சு போனா காட்டுல அப்படி அழறார், ராமர் அழற மாதிரி யாராலையும் அழ முடியாது. அந்த அழுதத்தை பத்தி ஒரு ராமாயண கதை எழுதினவர் சம்புக்காரர் சொல்றார், ராமர் அழுதது அப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறார். ஏன் சொல்லப்படாதானா, அம்மா வயத்துல பிறந்தவ யாரும் சொல்ல மாட்டாது, அம்மா வயத்துல பிறந்தவன் போய் அதை வர்ணனை பண்ணுவானா, வால்மீகி சொன்ன அது எறும்பு புத்துல பிறந்தது. வால்மீக ஜென்ம முனிரேவ கடோர சேதாக அப்படிங்க, கடோர சித்தமுடைய வால்மீகி சொல்லிவிட்டார், அது எறும்பு ஞானிங்கிறத சொல்றதுக்கு பதிலா நிந்தா ஸ்துதியா சொல்ற, அது எறும்பு புத்துல பிறந்தது, அம்மா வயத்திலேயே பிறந்தார் அவர். அதனால தைரியமா ராமர் அழுததையெல்லாம் சொன்னார், நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அப்படி கதறி அழறார் ராமர் இல்லையா. கிருஷ்ணனை பாருங்கோ, பிறந்த அன்னையிலேருந்து ப்ராப்ளத்துக்குள்ள ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிக்கிறது தான் வாழ்க்கை பூரா வேலை. எல்லா பிரச்சனைகளுக்குள்ளே இருக்காரு, எல்லாம் இருக்காரு, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படியே நீங்க பார்த்துட்டே வந்தேன்னா, மகான்கள் சரித்திரத்தில எல்லாம் பார்த்தேன்னா, அவளுக்கும் நிறைய துக்கங்கள் கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. இன்னமும் பார்த்தேன்னா, ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வந்தது, பகவானுக்கு சார்கோமா கேன்சர் மாதிரி ஒரு வியாதி வந்தது, நிறைய கஷ்டங்கள் என்னெல்லாமோ இருந்தது. சுத்தும் பார்த்தோம்னா பகவானே சொல்லும், குடும்ப வீடை விட்டுட்டு வரட்டுமா, வீடோ சந்நியாசம் வாங்கிக்கட்டுமான்னு கேட்டா பகவான் பொதுவா சொல்றது, நான் விட்டுட்டு வந்தேன், இப்ப பாரு எவ்வளவு பெரிய ஃபேமிலி எனக்கு சுத்தி அப்படின்னு. அதனாலதான் அன்னைக்கு நான் சொன்னேன், பகவான் ஜீவி சுப்பிராமே உனக்கு ஏன் என்ன மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு கேட்டது. இப்படி பார்த்தோம்னா ஞானிகளுக்கும் நம்ம கண்ணுக்கு நம்ம திருஷ்டிக்கு அவளுக்கும் நிறைய கஷ்டங்கள் பிராரப்தம் துக்கம் எல்லாம் இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம மூளைய வச்சுட்டு நம்ம ஒரு குரு கிட்ட கேட்கிறோம், இல்லாட்டா சாஸ்திரத்துக்கிட்ட கேட்கிறோம், அவளுக்கும் பிராரப்தம் இருக்கே, அவளுக்கும் கர்மா இருக்கே அப்படின்னு கேட்கிற போது, கேட்பார் கேள்விக்கு விடை, நீ கேட்கிற கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணணுமோ இல்லையோ, சோ தட் அட் திஸ் ஸ்டேஜ் யூ வில் கீப் குவைட். இப்போ குழந்தைகள் சில சமயத்தில் கேட்கும், எப்படி மழை பெயருது அப்படின்னா, இந்த சூரிய வெப்பம் வந்து சமுத்திரத்திலேருந்து தண்ணி எடுத்துட்டு போய் மேகம் மாறுதெல்லாம் சொல்றதுக்கு பதிலாக ஆகாசத்திலேருந்து ஒருத்தர் பாத்திரத்தில் தண்ணியை கொட்டுறார் அப்படின்னா அந்த குழந்தை அப்போதைக்கு கேட்கறது நிற்குமோ இல்லையோ. அந்த மாதிரி ஞானியோட சரீரத்தை ஞானின்னு நம்ம நினைச்சுண்டு அவருக்கு பிராரப்த கர்மா இருக்குன்னு ஆரோபணம் பண்ணிட்டு நாம ஒரு க்வெஸ்டின் கேட்குறோம். அந்த க்வெஸ்டினுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற ஆன்சர் என்னதுன்னா, ஞானிக்கு ஆகாமி சஞ்சிதம் ரெண்டு கர்மாவும் இல்லை, ஞானத்தை அடைஞ்சாலும் பிராரப்தம் இருக்கத்தான் இருக்கு அப்படிங்க சமாதானமாச்சு. இந்த பூர்வபக்ஷின்னு ஒருத்தன் இருக்கா, அவன் போயிடுவான் ஆத்துக்கு, அவன் என்னவோ நினைச்சுக்கட்டுமே அப்புறம் போயிடு. ஆனால் வாஸ்தவமா என்ன அப்படின்னு பிராரப்தம் இருக்கு நம்ம ஒத்துண்டாலே ஒரு பெரிய தூஷ்யம் வந்துடும். என்ன தூஷ்யம்னா, நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேதாந்த கிளாஸுக்கு எதுக்கு வந்திருக்கோம், இல்லாட்டா ஒரு சத்குருட்ட எதுக்கு போயிருக்கோம், டு எண்ட் த சஃபரிங். ஜோல்சியன்ட்ட போனது ஒரு வேடிக்கை, அவர் கதை சொல்லுவார். ஒருத்தர் ஜோல்சியன்ட்ட போனார், நிறைய கஷ்டம். ஜோல்சியன் சொன்னா, அது பாருங்கோ உங்களுக்கு சனி தசை தொடங்கியிருக்கு, நம்ம 10 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும், அப்பா போச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கமாகி போயிடும், அது இல்லாட்டாதான் கஷ்டமா இருக்கும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜோல்சியன்ட்ட போகணுமா, நமக்கு கஷ்டம் இருக்கும்னு சொல்றதுக்கு நமக்கு யாராவது வேணுமா, சொல்யூஷன் இருக்கா ரிலீஸ் இருக்கா தெரியறதுக்கு தான் போறோம் இல்லையா. அந்த மாதிரி பிராரப்தம் இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு போய் ஒரு சாஸ்திரம் வேணுமா. நாம என்ன கேட்கிறோம், இங்கேயே எனக்கு அப்சல்யூட் ஃப்ரீடம் இருக்கான்னு தான் கேட்கிறேன். பிராரப்தம் இருக்குன்னு சொல்லிவிட்டா ஃப்ரீடம் இல்லைன்னு அதுல மறைமுகமான அர்த்தம் வந்துடும். அதனால தத்துவத்தை உணர்ந்த ஞானிகளோட பதில் என்ன அப்படின்னா, ஒரு உதாகரணம் சொல்றேன். இது இந்த பிராரப்தம் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு உதாகரணம் என்னதுன்னா, 3 அம்பு ஆவணாழியில இருக்கு, தூணீரத்துல இருக்கு, வில்ல வச்சுட்டு இருக்கான் ஒருத்தான். ஒரு அம்பை இதுக்குள்ளேந்தே உடச்சு போட்டுட்டான், ஒரு அம்பை வில்லுல வச்சு இழுத்தாச்சு, அப்ப வேண்டான்னு வச்சு எடுத்துட்டான், இன்னொரு அம்பை விட்டுட்டான். இவ என்ன சொல்றா, இந்த தூணீரத்துல இருக்கிற அம்பு இருக்கே சஞ்சிதம், அது யூ கேன் டெஸ்ட்ராய் இட், இதுல வச்சு இழுத்தியே அந்த அம்பு ஆகாமி, அதையும் உனக்கு யூ கேன் வித்ட்ரா, பட் த ஆரோ தட் விச் யூ ஹவ் ஆல்ரெடி யூ ஹவ் ஷாட் இட், யூ ஹவ் லெஃப்ட் இட், அதை என்ன பண்ண முடியும், அது உன்னோட வில்லிலேருந்து கிளம்பி போயிடுத்து, அதை ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் காமன் சென்ஸ். இதுக்கு பகவத்பாதால் கேட்கிற ரிவர்ஸ் க்வெஸ்சன் என்னதுன்னா, சரி நீ அம்பு விட்ட, அந்த அம்பு போய் படுறதுக்கு ஒரு இடம் இருக்கணுமோ இல்லையோ, அதை நான் எடுத்துட்டேன்னா இந்த அம்பு போய் ஒரு இடத்துல படணுமோ இல்லையோ, அந்த அம்பு போய் படுறதுக்கு ஒரு லட்சியம் இல்லைன்னா அது எங்க போய் படும்? சாஃப்டா புஷ்பம் போல அதோட மொமெண்டம் தீர்ந்தாச்சுன்னா போய் விழும், அவ்வளவுதான் இல்லையா? அந்த மாதிரி ஞானிக்கு அனுபவங்களை ஏத்துக்கிறதுக்கு ஒரு அகந்தை இல்லைப்பா. இது சுகம், இது துக்கம், இப்படி இருந்தா கஷ்டம், இப்படி இருந்தா நல்லதுன்னு ஏத்துண்டு நான் தான் அனுபவிக்கிறேன், இது என்னோட சரீரம், இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள அபிமானம் யாருக்குள்ளேந்து போயிடுதோ அவனைத்தான் நாம ஜீவன் முக்தன்னு சொல்றோம். அவனை பொறுத்தவரை கர்மம் மூன்றும் கழலும். இன்னொரு உதாரணம் பகவான் சொல்றது, மூணு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் அவன் இறந்து போயிட்டான்னா மூணு பேரும் தானே விதவைகளாவா? ரெண்டு பேர் மாத்திரம் விதவைகளாவான்னா என்ன அர்த்தம்? மூணு பேருக்கும் வைதவியம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கர்மாக்கு மூலமாயிருக்கிற அகங்காரம், இந்த கர்மா பண்ற நான் யாரு, இந்த கர்மா பண்ணக்கூடிய நான்கிற அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் இந்த அகங்காரம் அதோட பிறப்பிடத்துல போய் மறைஞ்சிடும். பாம்பு கயர்ல மறையற மாதிரி அது மறைஞ்சிடும். கயறு தான் இருக்கு, பாம்பு இல்லை. அந்த மாதிரி அந்த சுத்தமான உணர்வு, தூயமா தூய ஸ்வரூபம் மட்டும் பிரகாசிச்சுருக்கிற நிலையில கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை. நிசேஷ மோக்ஷே சதி வாசனானாம் இல்லையா? இது இது வந்து ஞாதே வஸ்துன்யபி பலவதி வாசனா அநாதிரேஷா கர்த்தா போக்தா பியஹமிதி திருடாயாஸ்ய சம்சார ஹேது பிரத்யக் திருஷ்டியா நிவசதா சாபனேயா பிரயத்னான் முக்திம் பிராகு ததிக முனையோ வாசனா தானவம் யத். விவேக சூடாமணி பகவத்பாதால் சொல்ற, நன்னா தெரிஞ்சுண்டா கூட பலவதி வாசனா, இவனுக்கு இந்த அகங்காரம்ங்கிறது ஒரு வாசனை, இந்த அபிமானம் இருக்கே அது ஒரு வாசனை, அது வந்து ஆத்ம விசாரம் ஒரு வாட்டி பண்ணினா மறைமாட்டேங்கிறது. அதனாலதான் பகவான் வந்து வாசனாட்சயம் வர வரைக்கும் நீ பண்ணிண்டே இருக்கணும் அப்படின்னு. ஞாதே வஸ்துனி அப்பி, அஜ்ஞான நிசேஷமா போகல, வாசனை நான் சொல்றேனே தவிர வாசனை அஜ்ஞானம்தான். அதானது அந்த டீப்பஸ்ட் கன்விக்ஷன் ஆஃப் த செல்ஃப் வந்து கொடுத்தானா அந்த வாசனை இருக்காது. வாசனை இருக்க காரணம் என்னன்னா அஜ்ஞானம் மிஞ்சி இருக்கு. அதனால என்ன, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த கர்மா பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தா போக்தா அபி அகமிதி திருடமா வந்துடுறதான் பலவதி வாசனா. ஏன்னா ஜென்மா ஜென்மாவா பழகி இருக்கும் இந்து, நமக்கு ஆகப்பாட ஒரே ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி என்னதுன்னா ஈகோ. அதுக்கு ஈகோன்னு பேரே தவிர ஹீ நெவர் கோஸ். அது போச்சு போச்சு நினைச்சுப்போம், இந்த பக்கத்தால வரும் அந்த பக்கத்தால வரும் இல்லையா? இது வந்து ராமர் வசிஷ்டர் கிட்ட சொல்றார், நான் வைரஸ் கண்டுபிடிச்சுட்டேங்கிறார். இந்த இந்த சம்சார வியாதியோட வைரஸ், அந்த வைரஸ் என்னதுன்னா அகங்காரவசாதாபத் அகங்காராதுராதயா அகங்காரவசாதீஹா நாஹங்காராத் பரோரிபுஹு. உள்ளது நாற்பது இப்ப பூர்த்தி ஆக போறது பகவான் அப்படிதான், அகங்கார அழிவுதான் முக்தி அப்படின்னு முடிக்க போறது பகவான். அக்ஷரமண மாலையில அதான் பகவான் பிரார்த்தனையே என்ன, மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாதொளிர் அருணாச்சல. இந்த அபிமானத்தினாலதான் துன்பம், அபிமானத்தினாலதான் சம்சாரம், அபிமானத்தினாலதான் கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் வருது. இந்த கர்த்திருவ போக்திருத்துவம் எல்லாம் யாருக்கு, இந்த நான் பண்றேன் யாரு? தியானத்துக்கு கூட பகவான் அப்படிதான் உபதேசம் பண்றது. நீங்க பாத்தீங்கன்னா யாராவது தியானம் பண்ணணும்னு கேட்கறத கூட எப்படி பகவானை தியானம் பண்றது, இந்த தியானம் பண்றவன் யாருன்னு பாருங்க, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவன் யாருன்னு பாரு. நான் தியானம் பண்றேன் அப்படின்னு தோன்றதை இந்த நான் எங்கிருந்து எழும்புறது அப்படின்னு ஆழ்ந்து நோக்கம். இதுலயே உபதேசம் முடிஞ்சு போச்சு. ஜபம் பண்றோமா, ஜபம் பண்ணிட்டே இருக்கிற போது இந்த ஜபம் பண்ற நான் யாரு? ஒரு தீவிரமான ஒரு துன்பம் வருது, அந்த துன்பம் வரபோது இந்த துன்பத்தை அனுபவிக்கிற நான் யாரு? பகவானோட அடியார்கள்ல ஒரு பக்தர் மேஜர் சாட்விக்கு ஒரு சமயம் ஒரு ரொம்ப தாபம் வந்தது உள்ள. ஏன்னா வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். நம்ம சாதாரணமாகவே கிரேஸ் பீரியட்னு ஒரு வார்த்தை உண்டு, அதுவே ஸ்பிரிச்சுவல் இதுலேருந்து தான் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மூமெண்ட்ல நாம வரபோது அந்த கிரேஸ் பீரியட் அது இப்படியே நம்மளை எடுத்துன்னு போறத எல்லாம் கிடைச்சு கொடுத்துன்னு தோணும், ஒன்றும் வேண்டாம் தோணும். சில பேர் எல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்து பகவான் சன்னிதியில இருந்துட்டு போறதே சொல்லுவாங்க, இன்னும் எனக்கு திரும்பி வரணுங்கிறது கூட கிடையாது, பூர்ணமாயிடுதுன்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதே நிலையில திரும்பி வந்து அது என்னன்னாக்கா அந்த அந்த கிருபை எடுத்துட்டு போற போது நமக்கு கிடைச்ச மாதிரி தோணும். கிடைச்சதுதான், கிடைச்ச மாதிரி தோன்றதில்ல, சத்தியம்தான். ஆனால் அதை யூ ஹாவ் டு ஓன் இட். கிருபை எது ஃப்ரீயா கொடுக்கறதோ அதை நாம சொந்தம் பண்ணிக்கிறதுக்கு நாம ரொம்ப முயற்சி பண்ணோம். மகான்கள் எல்லாருமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவாமி பிரம்மானந்தா ராமகிருஷ்ணரோட ரொம்ப பிரிய சிஷ்யர், ரொம்ப கடோரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார் காசியில. அப்ப ஒரு பக்தர் வந்து பார்த்து அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றார், மகாராஜ் நீங்க போய் இப்படி தபஸ் பண்ணணுமா? ராமகிருஷ்ணர் வந்து உங்களை மானச புத்திரன்னு சொல்லிட்டு இருந்தார், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்றார், நீங்க போய் எதுக்கு இப்படி தபஸ் பண்றீங்க? அதுக்கு அவர் சொன்னார், ராமகிருஷ்ணர் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காருங்கிறது சத்தியம்தான், அவர் சொன்னதுல ஒன்றும் பொய்யே இல்லை, ஆனா அவர் எல்லாம் கொடுத்துருக்காருங்கிறத நான் உணரணுமோ இல்லையோ, அதுக்கு நான் தபஸ் பண்ணி தான். அந்த மாதிரி அந்த பூர்ண வஸ்து நமக்கு நித்திய சித்தமா இருக்குங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. அது நித்திய சித்தமா இருக்கு, நாம அதுவா தான் இருக்கோம், எப்பவும் அதுவா, ஆனா அதுவா தான் இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நம்மளை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நாம கவனத்தை திருப்பி சந்ததம் சலிப்பர சந்தோஷமாக ஆத்ம விசாரம் பண்ணி நிலை நின்றுதான் ஆகணும். அந்த நிலை நின்றால் ஒழிய நமக்கு திருப்தி வராது. அதான் நிறைய பேர் பகவான்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுவா, பகவான்கிட்ட என்னத்தை போய் சொன்னாலும் பகவான் வந்து நம்ம கஷ்டத்தை ஒன்றும் பகவான் புரியவே மாட்டேங்கிறது. அவர் கொஞ்சம் நம்ம கஷ்டம் குறைகளை எல்லாம் பார்த்தா தேவலேன்னு தோன்றுறது நமக்கு. அவர் பார்க்க மாட்டேங்கிறார், நீ பூர்ணமா இருக்கே, நீ ஆத்மாவாக தான் இருக்கே, நீ முக்தனா தான் இருக்கேன், நீ ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கலன்னு சொல்றதே போய் சாட்சா தான் இருக்கிறது ஆத்மா. பகவான் அந்த பூர்ண நிலையில இருந்தே பேசின்னு இருக்கு. சில பக்தர்கள் சொல்லுவோம், கொஞ்சம் பகவான் நம்ம கஷ்டத்தை பார்த்து நம்ம சம்சார நிலையில இருந்து நமக்கு கொஞ்சம் அதை சொன்னா தேவையிலே போல் இருக்குங்க. அந்த அந்த குறை அகத்தியக்கம், இதுதான் பகவான் அந்த ஒரு குறையத்தான் அக்ஷரமணமாலே அகத்தியக்கம்னு சொல்றது. அந்த தியக்கம் தீர்த்தர் உள்ள அருணாச்சல தேடாதுற்றனல் திருவருள் நிதி, அந்த பெரிய நிதி கிடைச்சிட்டும் அந்த ஒரு ஒரு என்னவோ ஒரு குறை இல்லையா. பகவான் அண்ணாமலையார்கிட்ட குறையே இல்லைங்கிறது, அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டா அன்றே ஆவியுடல் கொண்டா எனக்கு ஒரு குறை உண்டோ. அந்த ஈஸ்வரன் ஆட்கொண்டுதானா கொஞ்சமும் மிஞ்சாம அகங்காரத்தை சாப்பிட்டு விடுறான் இல்லையா. பகவான் அடியார்களை ஆட்கொண்டவாளை எல்லாமே முழுங்கி தீர்த்துடுத்து, மிச்சம் வைக்காம முழுங்கி விடுத்து. முருகனார் சுவாமி அதுதான் பாடுறார், இப்படி கொலை பண்ற கலையை எங்க கத்துண்டேன். ஒரு பங்காளி ஒரு தமிழ்காரர்கிட்ட பேசினார், நல்ல மியூசிஷியன் இந்த தமிழ்காரர், ஹிந்தியில தான் சொல்ற ஆனா அவனுக்கு இந்த கா வராது. தூ கொலாக்கார் ஹோ அப்படின்னு, கலா வராது அவரு கொலாக்கார் ஹோ அப்படின்னு. அது மாதிரி பகவான் இங்க வந்து முருகனார் கேட்கிறார் பகவான் கிட்ட, நீ கொலகாரம் வாங்குற பகவான், பயிலும் தலம் எதுவோ கொலை பயில் வித்தவர் எவரோ. இந்த பிராமணர் குலத்துல பிறந்து கொலை பண்ற கலையை எங்கேருந்து கத்துண்ட? கொன்னால் ஒழிய சத்தால் ஒழிய நாம நிம்மதியா இருக்க முடியாது. மிஞ்சி இருக்கிற வரை துன்பம் தான். யூ ஹாவ் டு டை to know, to regain the immortal nature. You go through death and come out to recognize that there is no death. மகான்கள் எல்லாரும் அதை பாடு. இல்ல மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. இன்னும் ருத்ரன் சொல்றோம் முடிக்கிற போது எப்படி முடிக்கிறதுன்னா மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. மரணத்துக்கு ஸ்வாஹா காரணம், ஆத்ம சாட்சா்காரம் தான் மரணம். நாம டெத்னு கூப்பிடுறோமே அது மரணமே இல்லை, மிஞ்சி திருப்பியும் அடுத்த பேக் பேக்கேஜா கிளம்ப வேண்டியதுதான். உண்மையான மரணம் எங்க வருது? ஆத்ம விசாரத்தினால நம்ம ஸ்வரூபத்தை உணர்ந்தால் கொஞ்சமும் மிஞ்சாம சாவாமல் சாவு அப்படின்னு பகவான் உள்ளதினார்ப்பது அனுபந்தத்துல சொல்றது. சரீரம் இருக்கு, அழகா இருக்கு, வேலையெல்லாம் பண்றது. ஒரு சமயம் பகவான் சொல்லித்தான், இதுக்குள்ள ஆசாமி ஒண்ணும் கிடையாது, ஓய் சாமி தான் இருக்கு அப்படின்னு. ஒண்ணு ஆசாமி கிடையாது, அந்த அகந்தை உள்ளேந்து முற்றும் போய் பூர்ணமான பொருள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பூர்ண நிலை, அகங்கார அடங்கி போய் பரம பூர்ண சத் மட்டும் மிஞ்சிருது இல்லையா. ஆத்ம விசாரம் பண்ணினா அகமினாஷபாஜி அகமஹம் தயா ஸ்புரதி ஹித் ஸ்வயம் பரம பூர்ண சத். அகமினாஷபாஜி அகங்காரம் நசிக்கிற போது பரம பூர்ண சத் ஸ்புரதி, அந்த பரம பூர்ணமா இருக்கிற சத்தியம் மட்டும் அங்க எஞ்சி நின்று மிஞ்சி நின்று பிரகாசிக்கிறது. அதனால கர்மா பண்ற இந்த நான் என்ன வச்சிருந்தா எல்லா கேள்வியும் வஸ்துமா பார்த்தா ஜீவன் முக்தனா, நான் சாட்சா்காரம் அடைஞ்சேனா, இப்படி எல்லாம் கேட்கிற போது கூட இந்த ஆளை வச்சுன்னு தான் கேட்கிறோம். சாட்சா்காரம் அடைஞ்சவனுக்கு எப்படி தெரியறதுன்னா சாட்சா்காரம் அடைய வேண்டிய வஸ்துவே இல்லை, அது பிரம்மத்தோட ஸ்வரூபம். அதை உணர்ந்து அதுதான் இருக்கு, நானே இல்லை இங்க, அந்த பூர்ண நிலைதான் இருக்கு. அதனால வினை முதல் நாமாயின், இந்த உலகத்தில் இருக்கிற வினைனாலே சஃபரிங், சஃபரிங்க்கு மூல பொருளா இருக்கிற முதல் அகங்காரம், முதல் தான் இந்த காரணம். ஒரு சமயம் ஒரு சைவ ஆதீனத்திலேருந்து வந்த ஒரு சாதகர் பகவானோட சபையில பக்தெல்லாம் உட்கார்ந்துருக்கா. புதுசா வந்தவாளுக்கு சொல்றேன், பகவான் சபைன்னா அந்த கிணத்துக்கரையில அந்த பக்கம் ஓல்டு ஹால்னு இப்ப மெடிடேஷன் ரூம் வச்சிருக்கே அந்த பக்கம் கொஞ்ச காலம் இருந்திருக்கு. சில போட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமாதி ஹால்ல அந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு, மாதிரி புதேஸ்வரர் பக்கம் ஜன்னல், அங்க கட்டில் போட்டு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கும். பகவானோட அடியார்கள் கனகமா இருந்தவா சில பேர் எல்லாம் அந்த இந்த பக்கம் வந்து எப்போ உட்கார்ந்துக்கிற ஒரு பழக்கம். ஒரு சமயம் சொன்னா ஏன் அங்க வந்து உட்காடுறாருன்னா பகவான் அங்கதான் உட்காரும், அங்க உட்காந்துட்டு இருந்திருக்கு. இங்க கிணத்துக்கரையிலையும் பகவான் உட்கார்ந்துருக்கு, நமக்கு வீடியோ எல்லாம் பார்க்கலாம். அங்க வந்து ஒரு சைவ சம்பிரதாயத்துல வந்து ஒரு சாதகர் ரொம்ப நேரம் ஆசிரமத்தை ஒப்சர்வ் பண்ணார், எல்லாரையும் பார்த்துட்டு இங்க ஒன்னும் ஒரு ஒரு இப்போவாவது ஏதோ பூஜை அந்த சமயத்துக்கு அனுஷ்டா மணி அடிக்கிறது விதம் விதமா என்னெல்லாமோ ஸ்லோகம் சொல்றது எல்லாம் நடக்கிறது இல்லையா. அன்னைக்கு அதுவும் இல்லை, அப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இவர் இப்படி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு கேட்டார், சுவாமி உங்க சம்பிரதாயம் என்ன அப்படின்னு கேட்டார். பகவான் ஒன்னும் பதில் சொல்லல, திருப்பி திருப்பி கேட்டார், ஒன்னும் பதில் சொல்ல. அதுக்கு அங்க இருந்த பக்தர் யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட உங்க சம்பிரதாயம் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த சாது வந்து, நாங்க வந்து தினமும் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவோம், எங்க ஆசிரமத்துல ஜபம் பண்ணுவோம், அப்புறம் சாயங்காலம் அந்த ஜபத்தோட பலனை எல்லாம் எங்க குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். இது ஒரு சம்பிரதாயம், நல்ல சம்பிரதாயம், நிறைய சம்பிரதாயங்கள் அப்படி உண்டு. அதாவது பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும், வாஸ்தவமா அதையெல்லாம் தான் அர்ப்பணம் பண்ணோம். ஜபம் பண்ணி அர்ப்பணம் பண்றது, பூஜை பண்ணி அர்ப்பணம் பண்றது இல்லையா. இல்லாம எங்கேயோ வந்தோ பூ ஆர்டர் பண்றோம், அவன் பூவை கொண்டு வரான் நம்ம போடுறோம், பைசாவை கொடுத்து பழத்தை வாங்கிட்டு வரான் நம்ம போடுறோம், அதையெல்லாம் விட நாமனா ஒரு பக்தி பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம், அதை பண்ணுவோம் அப்படின்னா. பகவான் அதை கேட்டுட்டு சிரிச்சுண்டு, தேவலையே இவா எல்லாம் பண்ணுவாளாம், பண்ணி விட்டு குருவுக்கு கொடுப்பாளாம். இது வந்து பகவான் அந்த அந்த வினய மத முதல் நாம ஆயின்ங்கிறதோட கருத்து, அந்த அந்த இன்சிடென்ட்ல பகவான் கிளீனா சொல்றது, நான் ஒருத்தன் இருக்கேன் நான் பண்றேன், இதுக்குதான் சம்சாரம்னு பேரு. நான் என்ன பண்றேங்கிறது குவஸ்டினே இல்லை, நான் கொள்ளைக்கு போறேனா கொலை பண்றேனா, சமையல் பண்றேனா, இல்ல அறுவடை பண்றேனா, இல்ல பூஜை பண்றேனா, இல்ல தியானம் பண்றேனா, இதெல்லாம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. லோகத்துக்குள்ள பார்த்தா கொலை பண்றதும் தானம் பண்றதும் ஒன்னல்ல, பூஜை பண்றதும் வேற ஏதோ ஒரு வேலை பண்றதும் ஒன்னல்ல, ரெண்டும் வேற ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒன்னு அங்க இருக்கு, ஒன்னு இங்க இருக்கு. ஆனால் ஞானியோட நிலையிலேருந்து பாக்குறது ரெண்டும் கர்த்திருவம்ங்கிற ஒரே க்ஷேத்திரத்துக்குள்ளதான் இருக்கு. ஒன்னு சத்துவ குணமா இருக்கலாம், ஒன்னு தமோ குணமா இருக்கலாம், ஆனா ரெண்டும் கர்த்திருவம்ங்கிற ஃபீல்டுக்குள்ளதான் இருக்கு. லிமிட்டேஷனை தாண்டாம தான் இருக்கு. பண்ணறவன் பண்ணப்படுற பொருள்ங்கிற அந்த பரிச்சேத பாவத்துக்குள்ளதான் இருக்கு. இத கிளாரிஃபை பண்றதுக்காகவே பகவான் வந்து சிரிச்சிண்டு தேவலையே, இவா பண்ணுவாளாம், பண்ணிட்டு பலனை குருக்கு கொடுப்பாளாம், அது எப்படி இருக்குன்னா முதல்ல வச்சுன்னு வட்டி கொடுக்கற மாதிரி ஓய் அப்படின்ட்டு எல்லாரும் சிரிச்சா. பகவான் ஏதோ ரிமார்க் பண்ணிட்டு எல்லாரும் சிரிச்சா. பொதுவா எல்லாரும் வந்து அந்த ஊடுருவி உள்ள பாக்குறதுன்னு எல்லாருக்கும் முடியாதே. அந்த சமயத்துலதான் முருகனார் அங்க வந்தார். முருகனார் பார்த்து பகவான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணித்தான். இதை தட் இஸ் வெரி ரேர். யூஸ்வலி ஒரு வாட்டி சொன்னா திருப்பி பகவான் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. முருகனாரை பார்த்து திருப்பி கேட்டீரா ஓய், இவா சம்பிரதாயத்தை கேட்டீங்களாம், இவா பண்ணுவாளாம், பண்ணிட்டு பலத்தை குருவுக்கு கொடுப்பாளாம். இது வந்து எப்படி இருக்குன்னா முதல்ல வச்சுன்னு வட்டி கொடுக்கறா மாதிரி அப்படின்னு சொல்லி முருகனார் வந்து ரொம்ப, அவருக்கு வந்து பகவான் முன்னாடி வந்தா பேச்சே வராது பாட்டு தான் வரும், பாக்கிய பாவமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலையில பாக்குறவர் அவர் வந்து சொல்றார், அந்த குரு எவ்வளவோ தேவலை, அட்லீஸ்ட் முதல் இன்டாக்டா இருக்கு, வட்டி தான் கொடுத்துட்டு இருக்கா, இங்க முதலையே முழுங்கியாச்சு, முதலையே சாப்பிட்டாச்சு. அது என்னன்னாக்கா கர்மயோகத்துக்கும் அகர்மத்துக்கும் இதுதான் வித்தியாசம். கீதையில பகவான் ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்திருக்கார், நைஷ்கர்மிய சித்தின்னு ஒரு வார்த்தை, கர்மயோகம்னு ஒரு வார்த்தை. கர்மயோகம் வந்து சாதகனோட நிலை, அவன் கர்மா பண்றான், பலத்தை தியாகம் பண்றான். ஆனா த டூவர்ஷிப் இஸ் வெரி மச் தேர், அது சாதனை சித்த சுத்திக்கு. ஆனா ஞானி கர்மயோகி அல்ல. நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். கர்மயோகி ஞானி ஆக முடியாது. ஞானி கர்மயோகி அல்ல, ஞானி அகர்மி. அவனுக்கு கர்மமே இல்லை, அவன் ஒன்றும் பண்ணலை, அவனுக்கு பலமும் இல்லை, கர்மமும் இல்லை, கர்த்தாவும் இல்லை. அகர்மஸ்திதியில இருந்து கர்மா நடக்கிறது அவ்வளவுதானே தவிர அவன் ஒண்ணுமே பண்ணலை. அங்க வந்து முதலே இல்லை, டெபாசிட்டே இல்லை. அங்க நைஷ்கர்மிய ஸ்திதிங்கிற நிலையில ஒன்றும் பண்ற ஆசாமியே அங்க கிடையாது. அதனால கர்மா அவனுக்குள்ளால கர்மா நடக்கிறது எப்படி நடக்கிறதுன்னா, அதுக்கு சாஸ்திரம் சொல்ற எக்ஸாம்பிள், பெரிய பெரிய கர்மாலாம் ஞானிகளால நடக்கும். ஆனா அது வந்து எப்படின்னா, இடி வெட்டுறது, மழை பெய்யறது, மேகம் வர்றது, மழை பெய்யறது, சூரியன் பிரகாசிக்கிறது, லோகத்துல கர்மாக்கள்லாம் நடக்கிறது. சூரியனுக்கு ஏதாவது டூவர்ஷிப் இருக்கா? காத்துக்கு ஏதாவது அகங்காரம் இருக்கா? இவாளெல்லாம் எப்படி கர்மா பண்றானா, நம்ம சாஸ்திரம் அனுசரிச்சு இவாளெல்லாம் ஞானிகள். ஞானிகளா இருந்து ஞான நிலையில தான் இவாளெல்லாம் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கா. பிரகிருதி பூரா யஜ்ஞம் பண்றது. இந்த வேதம் வந்து பிராமணனுக்கு யஜ்ஞம் விதிக்கிறது, அது வெறுமன ஒரு மினியேச்சர் ஃபார்ம் தான். அந்த யஜ்ஞம் பிரகிருதியில இதுகள்லாம் பண்ற யஜ்ஞத்தை பார்த்தாக்கும் நம்மளும் யஜ்ஞம் பண்றோம். They do action in such a way without any doer, tremendous things are turned out. நிறைய நடக்கிறது. சுனாமி வருது இல்லையா? சுனாமி வந்து நல்ல கர்மாதான் நடக்கும், நம்மளோட புத்தியை வச்சுன்னு யோசிக்க முடியாது. சுனாமி வந்தது, அதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா? ஏதாவது அது வந்து அடிச்சுட்டு போச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் ஞானி பண்ற கர்மாவும் அவருக்கு இப்படி அப்படின்னு கிடையாது. அவருக்குள்ள ஒன்றும் கர்த்தாவும் கிடையாது. ஈஸ்வர சக்தி தான் பகவான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த சக்தி பண்ண வச்சது, அந்த சக்தி கொண்டு வந்தது. அந்த சக்தி எந்த சக்தி திருவண்ணாமலை கொண்டு வந்ததோ அதுவே மேலேந்து கீழே கொண்டு வந்தது. அது பார்த்துக்கும், ஓய் ஏதோ ஒரு சக்தி நடத்துறது அப்படின்னு இருந்ததே தவிர பண்ணறவனே இல்லை, ஒண்ணுமே பண்ணல. He is always in rest. He has no rest. இது ரெண்டும் ஞானிக்கும் ஈஸ்வரனுக்கும் தகும், பகவானுக்கும் தகும். பகவான் ரெஸ்டே எடுக்கல, ஆனா பார்த்தவாளுக்கெல்லாம் தோணிட்டு he was ever restful. 24 மணி நேரத்துல எப்ப வேணாலும் பகவானை போய் பார்க்கலாம், ஆனா பகவானை இழுக்கவோ ஏதாவது இன்வால்வ் பண்ண வைக்கவோ அப்படி பண்ணவோ ஒண்ணும் முடியாது. அவரால் எது நடக்கணுமோ அது நடக்குமே தவிர நம்மளை வச்சுன்னு அவரால் ஏதாவது பண்ண வைக்கிறதுக்கோ அவரா ஏதாவது இன்வால்வ் பண்ணின்னு பண்ணவோ ஒன்றும் இல்லை. தான் சூரியன் மாதிரி இருந்தது, அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கலாம், உனக்கு என்ன வேணா பண்ணலாம், அந்த லைட்ல உனக்கு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்ததே தவிர அங்க வந்து அந்த நான்கிறது இல்லை. நான்கிறது இல்லைன்னா அது ஜட பொருள் இல்லை. ஜடம் ஒரு எண்டில் இருக்குன்னா இது இன்னொரு எண்டில் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஜடம் எப்படி இனர்ட்டா இருக்கோ, மூமெண்ட் இல்லாம பர்வேசிவ்னஸ் இல்லாம இருக்கோ. ஒரு ஜடத்துக்கு பர்வேசிவ்னஸே இல்லை இல்லையா, ஒரு கல்லை போட்டு தானே அங்கே கிடக்கும். ஜலத்தை ஊத்தினா கொஞ்சம் பரவும், அக்னி ஊத்தினா மேலையும் கீழையும் பரவும், வாயு வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் பரவும். வாயு பரவக்கூடிய ஆகாசத்தை தான் நாம பர்வேடிங் ஸ்பேஸ்ங்கிறோம். அந்த ஸ்பேஸை விட பரவி இருக்கிற ஞானிக்கு இஸ் இன் தி அதர் எக்ஸ்ட்ரீம், ஜடம் இல்லை அது. அதனாலதான் அண்ணாமலையார்கிட்ட கற்போல் மௌன மௌனமிதாமோ அருணாச்சலான்னு கேட்கிறார். தன்னோட மௌனத்தை இட்டர்னல் அன்இன்டரப்டட் எலக்வன்ஸ்ங்கிறது பகவான். இட்ஸ் ஆல்வேஸ் கம்யூனிகேட்டிங், இதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஆல் பர்வேடிங், ஞானி வந்து எங்கும் பரவி இருக்கிற வஸ்து, பூர்ண வஸ்து, இன்ன இடம்ங்கிறது இல்லை. தேச காலங்கள்லாம் இங்கே தான் இருக்கு. டைம் ஸ்பேஸ் எல்லாம் நாளேது நாடேது, நாம் இன்றி நாளேது நாடேது. நாம இல்லாம அந்த ஆத்மாவில் நாலு நாடு எதுக்கு இடம் கிடையாது. அந்த பூர்ண நிலையில எந்த விதத்தில் இருக்கிற பிரதிபந்தமும் இல்லை. அதனால வினை முதல் நாமாயின் விலை பயன் துய்ப்போம், வினை முதல் யார் ஆர் என்று வினவி. இந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய நான் யார் அப்படின்னு உள்ள பார்த்து தன்னை அறிய, தன் ஸ்வரூபத்தை உணர, கர்த்திருவம் போய், நான் கர்த்தாங்கிற பாவம் போய், கரும மூன்றும் கழகும். முடிஞ்சதும் இல்லை, வரப்போறதும் இல்லை, இப்போ ஆப்ரேட்டிங்கா இருக்கிற ஆக்ஷன்ஸும் இல்லை. நித்தியசுத்தமான பூர்ண வஸ்து பிரகாசிக்கிறது. நித்தமாம் முக்தி நிலை, நித்தியமான ஆத்மாவோட ஸ்வரூப பிரஜ்ஞ, நித்தியமான முக்தி ஸ்வரூப நிலை, நித்தமாம் முக்தி நிலை இதே. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு, ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுகிருதம் விபு, அஜ்ஞானேன ஆவிருதம் ஜ்ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவ. ஞானேனது தஜானம் ஏஷாம் நாசிதமாத்மன தேஷாம் ஆதித்யவ ஜானம் பிரகாஷயதி தத்பரம். கீதையில பகவான் இதே விஷயத்தை வரிசைப்படுத்தி பகவான் இதை சொல்றது. கர்த்திருவம் இல்லாட்டா அந்த கர்த்திருவத்தை வச்சுட்டு இருக்கிற கருமா எல்லாம் ஈஸ்வரன் எல்லாம் கொடுக்கல. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே, ஸ்வபாவம் நாம அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால இது அது நீ பண்றே தவிர வாஸ்தவமா இது எதுவுமே ந ஆதத்தே கஸ்யசித் பிரபு. அப்புறம் ஏன் இதெல்லாம் இருக்கு? அஜ்ஞானேன, அஜ்ஞானத்தினால நம்ம ஸ்வாபாவிகமான அமிர்தத்துவம் ஸ்வரூபஸ்திதி மறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆத்ம விசாரத்தினால அந்த அஜ்ஞானம் விலக கர்த்திருவம் இல்லை நமக்கு தெரியும். அகங்காரம் நிசேஷமாக நீங்கும். அதைத்தான் பகவான் பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக ஷியந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு கீதை சொல்றது, உபனிஷத் சொல்றது. அப்படி சொல்லி அந்த ஆத்ம ஜானி ஆத்மா ராமனா இருக்கிற ஜீவன் முக்தன் இந்த அகங்காரம்ங்கிற அந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகிறதோடையே ஆத்மாவோட சுவாபாவிகமான ஆனந்தம் பிரகாசிக்கிறது. பஜ கோவிந்தத்துல பகவத்பாதால் சொல்றா, அவன் வந்து என்ன வேணா பண்ணட்டும், யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விஹீனஹம் யஸ்ய பிரம்ம நிரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ. ஹி டிலைட்ஸ், ஹி டிலைட்ஸ், ஹி டிலைட்ஸ். அவன் ஆனந்தமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். யாரு? பிரம்ம நிரமதே சித்தம். யாருடைய சித்தம் வந்து பிரம்மத்துல நிரந்தரம் ரமிச்சுன் இருக்கோ, அவன் உன்னோட பார்வைக்கு யோகியாவோ போகியாவோ அட்டாச்சா இருக்கிறவனோ அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறவனோ எப்படி வேணமானா இருக்கணும். ச நந்ததி நந்ததி நந்தத்தேவ, நிறைவா பூர்ணமா இருக்க. இதுலயுமே அவனுக்கு சங்கம் இல்லை, ஆனா சங்கம் உள்ள மாதிரி இருக்கும். பகவான் வந்து பார்த்தேன்னா வீடையெல்லாம் விட்டுட்டு வந்தது, விட்டு வந்து விருபாக்ஷ குகையில இருக்கிற போதுதான் அம்மா வந்து பவழக்குன்றில் இருக்கிற போது ஃபர்ஸ்ட் வந்தா, அதுக்கப்புறம் விருபாக்ஷ குகையில இருக்கிற போது அழகம்ம வந்து கூட தங்க ஆரம்பிச்சான். சில பக்தாலாம் வந்து சுவாமி கெட்டு போயிட்டாருனே நினைச்சு திருப்பி குடும்பம் எல்லாம் வந்துட்டு அம்மா வந்துட்டா. சில பேர் வந்து அம்மா அங்க இருக்கப்படாதுன்னு எல்லாம் ஒப்ஜெக்ட் பண்ணா விருபாக்ஷ குகையில. பகவான் ஒருபோதும் தன்னை ஒரு ஸ்பெஷலாவோ தான் இதுலேருந்து விட்டு போனேன் இது அம்மா இல்லை எல்லாம் சொல்ல, அம்மாவுக்கு வந்து ஒரு மெதுவா உள்ள பிரகாசமாக ஆக அழகமாக தோணித்து இது தன்னோட பிள்ளை இல்லைன்னு தோணித்து சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபமாவே அந்த அம்மா பார்த்தா. ஆனா பகவானை பொறுத்தவரை பகவான் வந்து அம்மாவோட அஜானத்தை மாத்துறதுக்காக, அம்மாவை ஞான நிலையில நிறுத்துறதுக்காக கொஞ்சம் பலமா நின்னது. அதுக்கப்புறம் அம்மா வந்து இங்க எங்க மலையில தூக்கி என்னோட உடம்ப எங்கேயாவது எடுத்து போடு, இங்க இருக்கிற கல்லுல முள்ளில எடுத்து போட்டாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு வந்தா. வேடிக்கை என்னன்னா, குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டமெல்லாம் அனுபவிச்சு எல்லாம் வந்து சம்சாரியா இருந்த ஒரு அம்மா இங்க வந்து சொல்றா, செத்து போன பிறகு எனக்கு கர்மா பண்ணணும் இல்லையே சம்ஸ்காரம் பண்ணாலும் சரி இல்லாட்டாலும் சரி உன் மடியில படுத்துட்டு உடம்ப விட்டு இந்த மலையில எங்கேயாவது தூக்கி எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு பேசினான். பகவான் கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் பின்னாலும் தூரக்கு எங்கேயோ போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு பகவானுக்கு. பகவான் அந்த லெட்டரை படிச்சுட்டு சிரிக்கிறது. அப்ப பக்கத்துல இருக்கிற பக்தால், ஏன் பகவான் சிரிக்கிறேன்? இல்ல, சம்சாரிகளுக்கு செத்து போனா உடம்பு கிட்ட இருக்கிற பற்றுதல் போயிடுறது, சில சன்னியாசிகளுக்கு செத்து போனாலும் உடம்புல இருக்கிற பற்றுதல் போக மாட்டேங்கிறது அப்படிங்கிறது பகவான். ஏன் பகவான் அப்படி சொல்ற? இந்த லெட்டரை படிச்சு பாருன்னா, பகவான் கிட்ட தெரிஞ்சவர் தான் ஒருத்தர், தூரக்கு எங்கேயோ போயிட்டார், போனவர் அங்கேருந்து லெட்டர் எழுதியிருக்கார், எனக்கு நம்ம அதிக ஆயுசு கிடையாது, அதனால நான் இறந்து போனா எனக்கு சமாதி கட்டுறதுக்கு நான் இப்ப பணம் பெறச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் எனக்கு அங்கேருந்து யாராவது சொல்லி கொஞ்சம் பணம் அனுப்ப சொன்னா எனக்கு உபகாரமா இருக்கும் அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காரு பகவானுக்கு. அதை படிச்சுட்டு சொன்ன இங்க பாத்தீங்கன்னா, அழகம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். பாஹ்யமா அவ ஒன்னும் விட்டுட்டு வந்தான்னா ஒரு ஆக்ஷன் இல்லை, அவ தனியும் விட்டு படிச்சு வந்து பகவான்கிட்ட இங்க எங்க தூக்கி போட்டாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கான். அந்த நிலையில பகவான் வந்து ஒரு பிள்ளை தாயாருக்கு பண்ண வேண்டியதெல்லாம் மன்னித்து, ரெண்டு நாள் முன்னாடி கூட லெட்டர்ஸ்ல படிச்சுருக்கோம், மேல போய் அந்த ரெண்டு பெரிய கமண்டலம், இந்த கமண்டலத்தை பத்தி பேசுறத பகவான் சொல்றது, ரெண்டு பெரிய கமண்டலம், அந்த பெரிய கமண்டலத்துல மேல மலையில ஸ்கந்தாசிரமத்து பக்கத்துல எங்கேயோ தான் தீர்த்தம் ஜலம் கிடைக்கும், அங்கேருந்து தண்ணி அந்த கமண்டலத்துல எடுத்துன்னு வந்து அம்மாவுக்கு நடக்க முடியல, அம்மாவை உட்கார வச்சு தலையில ஊத்துமா குளிப்பாடுறது. நானே எல்லாம் பண்ணி கொடுத்து ஞானத்தையும் போதனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சாதாரணமா இருந்தது. சில பேருக்கு வந்து பார்த்தா இதுதான் ரமண மகர்ஷின்னு சொல்ல தெரியல, ஏதோ மகர்ஷினா ஜடா முடியோட இருந்தா பரவாயில்லன்னு பாவனை இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்தா பகவான் சாணாவரட்டி தட்டின்னு உட்கார்ந்துட்டு இருந்தது கோமணத்தோட. அந்த கோமணத்தோட இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் இல்லை. என்ன திருவண்ணாமலையில பெரும்பாலும் கோமணம் தான் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல நிறைய பேர் எஸ்பெஷலி இந்த கூலி வேலை பண்றவாளெல்லாம் ஒரு சின்ன துண்டை கட்டின்னு வந்து அங்க வந்தா அவுத்து வச்சுடுவாங்க. இடுப்புல துண்டு கட்டிக்கணும்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியே கிடையாது இங்க இருக்கிறவாளுக்கு. இன்னமும் இங்க வீரன் ஒருத்தன் சுண்ணாம்பு அரைச்சின் இருந்த ஆசிரமம் வேலை பண்ணதவர் தான், உள்ள வரமாட்டோம் வெளியில தான் இருப்பான். பகவான் அவர் பாக்குறதுக்கு அப்படி போய் நடக்க போறதை அவன் ஏதோ போய் விசாரிச்சுட்டு பேசிட்டு எல்லாம் வருமா. ஒரு சின்ன துண்டை இடுப்புல கட்டின்னு இருப்பானா கோமணத்தோட. பகவானை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த துண்டை அவுத்துட்டு தலையில போட்டுப்பான். ஏன்னா அவனோட ஜாதியில ரெஸ்பெக்ட் காட்டுறது என்னதுன்னா துண்டை தலையில போட்டுக்கிறது, இடுப்புல துண்டு வாங்கிறது கிடையாது. எல்லாம் நம்ம கான்செப்ட் தானே, எந்த இடத்த மறைச்சிக்கணும். அந்த இடுப்புல இந்த துண்டை அவுத்து தலையில போட்டுப்பணும். அதனால பகவானுக்கு என்ன பண்ணும், பகவான் எல்லாரையும் ஆத்மாவா பார்த்ததோ இல்லையோ, அவன்கிட்ட போறது பகவான் தன்கிட்ட இருக்கிற சின்ன துண்டை தலையில போட்டுக்குமா. அவனுக்கு திருப்பி ஒரு ரெஸ்பெக்ட் காட்டுற மாதிரி சின்ன துண்டை தன் தலையில போட்டுண்டு அவங்ககிட்ட போய் பேசுவான். அதனால இந்த மாதிரி தான் கோமணம் கட்டின்றது கூட ஒன்னும் தான் அவதூதர் சுவாமிங்கிற பாவத்தில் இல்லை, ஏதோ அது கூட இல்லாம இருந்தது. யாரோ பகவான் கேட்டா என்ன சுவாமி இப்படி கோமணத்தோட இருக்கீங்களேன்னு கேட்டா பகவான் சொல்லிட்டு என்ன பண்றது, உலகத்துல அது வேண்டி இருக்கு, தனக்கு அதுவும் தேவையில்லை, ஏதோ கட்டிக்க வேண்டி இருக்கே கட்டின்னு இருக்கேன் அவ்வளவுதான். அதனால கோமணம் கட்டின்றது கூட ஒரு சன்னியாசி அவதூதன்கிற பாவத்துல கூட இல்லை. தான் இது அதுன்னு எதுவுமே தான் நினைச்சுக்கல, தான் அடைய வேண்டியதை அடைஞ்சு பூர்ண நிலையில இருந்து பகவத்பாதாலே உபனிஷத் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்ற. நாம இன்னைக்கு வந்து சங்கராச்சாரியனா தண்டம் கமண்டலம் அப்படி இப்படின்னு சொல்றோம். அவரோட பேரை பார்த்தா அவர் சங்கரர்னு அவர் அம்மா என்ன கொடுத்தாலும் அந்த பேரோட தான் இருந்திருக்கார். இதெல்லாம் எந்த காலத்துல மாறுபட்டு வந்தது நமக்கு தெரியாது. இந்த பேர் வச்சுக்கிறது வேஷம் எல்லாம் எப்ப வந்ததும் தெரியாது. ஏன்னா அவருக்குன்னு சங்கரர்னு ஒரு பேரும் தெரியல. அவர் பாஷ்யத்தை எல்லாம் பார்த்தாலும் எங்கேயுமே இந்த வேஷம் அந்த வேஷம் இப்படி இப்படி ஒன்னும் ஒரு ரெஃபரன்ஸும் கிடையாது. ஒரு இடத்துல சொல்றார், ஞானத்தை நன்னா நிச்சயம் பண்ணின அப்புறம் யாருக்கும் உன்னை காட்டி கொடுக்காம உலகத்துல இருந்துன்றங்கிற நிம்மதியா இருக்கலாம். அப்ரக்யாபயன் ஆத்மானம் அகம் ஏவம் விதஹா இதி லோகே வசேத் அப்படி இருந்தா நிம்மதியா இருக்கலாம், பூர்ணமா இருக்கலாம். அப்படிதான் இருந்தது. ஆனா சூரியனை மறைச்சு வச்சுக்க முடியாது, அது பிரகாசிச்சுடும். அந்த மாதிரி அந்த ஞானம் வெளிவந்ததே தவிர தான் தன் அடைஞ்சதை தன் பூர்ண நிலையில இருந்து பிரகாசம் படுத்தின்னு இருந்தது. ஆனா எப்படி எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டா, எப்படி அந்த 17 வயசு பையன் அங்க வந்து பாதாளலிங்கத்துல உட்கார்ற சமயத்துல இருந்தே யாரெல்லாமோ பார்த்துட்டா, யாரெல்லாமோ கண்டு தெரிஞ்சுட்டா. எப்படி தெரிஞ்சுட்டானா, மத்தனாய். இங்க வந்து பகவான் மத்தன்கிறதுக்கு மடமைங்கிற அர்த்தம். இந்த பாடல்ல இந்த பாடல் முடிக்கிற போது சத்தர்சனம் மலையாளத்துல நேத்துக்கு நான் சொன்னேன்னு, சந்ததம் மத்த சித்த தத்தையும் இத்தம் சொல்லான் சாதரம் ஆரம்பிச்சு. அந்த மத்தன்னாக்கா இன்டாக்சிகேட்டட்னு ஒரு அர்த்தம். இன்டாக்சிகேஷன் கேன் கம் ஃப்ரம் இக்னரன்ஸ் ஆல்சோ. பகவானுடைய அந்த அந்த ஆத்மானுபூதியோட உண்மத்த நிலை, அதை அது வந்து தனிய விளக்கிட்டு எல்லாருக்கும் அந்த மகிமைய வைபவத்தை புரிய வச்சு. பால் பிராண்டன் எங்க இல்லாமோ யாரில்லாமோ உலகம் பூரா பார்த்துட்டு வந்தவர். ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு மீட் பகவான். ஏன்னா எத்தனையோ பேர் அவ குருவை பத்தி எல்லாம் பேசி கூட்டின்னு போயிருக்கா. அந்த மாதிரி தான் ஏதோ கூட்டின்னு வந்தார், பார்க்க வந்தார். வந்த இடத்துல 3 நாள் ஆச்சு பகவான் கிட்ட இன்டர்வியூ பண்றதுக்கு. எவ்ரிடே வில் கம். பகவான் அவைலபிளா தான் இருப்பார், ஆனா பேச முடியாது. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், ப்ராப்ளம் என்னதுன்னா இஸ் ஆல்வேஸ் அவைலபிள், இஸ் சோ சிம்பிள், பட் ஐ நெவர் ஃபெல்ட் தட் இஸ் எ பர்சன் வித் ஹூம் you can speak in equal terms. போய் அப்படி தைரியமா போய் எலிசா போய் ஏதோ பேசி விடலாம்னு தோணல. அந்த ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருந்தது. அந்த ஒரு பூர்ண நிலையில அந்த நிலை அது தானாவே தன்னை விளக்கின்றது. ஞானத்தை அடைஞ்சா எப்படி தெரியும்னு சில பேர் கேட்கிறா, அதுவே பிரகாசப்படுத்தும், அதுவே ஆயிடுத்து அப்படின்னு சொல்லும்னா அது பூர்ணம், அது சொல்ல வேண்டாம், பூர்ணத்துக்கு போய் விளக்கணுமானா, பூர்ணமாயிடுத்துன்னு பூர்ணம் போய் சொல்லணுமானா. அதுவே யாருக்கு யாருக்கு அந்த உபாதி வழியா பிரகாசப்படுத்தணுமோ பிரகாசப்படுத்திக்கும். அதுலேயும் ஞானிக்கு ஒரு கர்த்தத்துவமோ இது பண்ணணுங்கிற ஒரு மிஷனோ கிடையவே கிடையாது. மத்தனாய் பத்தனான் எனும் மட்டே பந்த முக்தி சிந்தனைகள். பத்தன் ஆர் என்று தன்னை பார்க்கும் கார் சித்தமாய் நித்தமுக்தன் தான் நிற்க நிற்காதேர் பந்த சிந்தை முக்தி சிந்தை முன் நிற்குமோ. அஜ்ஞானத்தினால நான் பத்தன் என்னும் மட்டே, நான் சம்சாரத்துல மாட்டின் இருக்கேன், பந்தத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவரே, பாகவதத்துல பகவான் உத்தவ உபதேசத்துல சொல்றார், பத்தோ முக்தி ரீதி வியாக்கியா குணதோமேன வஸ்துதா குணஸ்ய மாயா மூலத்வாத நமே மோக்ஷோ நபந்தனம். திரிகுணங்கள்னால மாயினால நம் பத்தன் தோன்றது. இந்த பத்தன் யார் என்று வினவி விசாரம் பண்ணி கேட்டு நான் யாரு அப்படின்னு பார்க்கிற போது தன்னை பார்க்கும் கால் தன் ஸ்வரூபத்தை நோக்கிற போது நித்தமுக்தன் தான் சித்தமாய் நிற்க. முக்திங்கிறது அடையிறது இல்லை, நித்தமுக்தன் தான் சித்தமாய் நிற்க. ஜீவன் முக்தின்னு கூட ஒத்துக்கல, ஜீவன் முக்தினா உடனே ஜீவன் முக்தன் நான் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் நினைச்சுக்கணும். முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். நித்தமுக்தன் தான் நிசித்தமாய் நிற்க பந்த சிந்தை நிற்காதேல் முக்தி சிந்தை முன் நிற்குமோ. அவனுக்கு பந்த, நாம் பந்தத்துல கிடக்கிறவன் யாருன்னு விசாரம் பண்ணி நான் யாருன்னு பார்க்கிற போது பந்த முக்தி அதீதம் பரம் சுகம் விந்ததீஹ ஜீவஹா தூ தெய்விகா. பந்தத்துக்கும் முக்திக்கும் அப்பாற்பட்டது நித்தியமுக்தமாயிருக்கிற ஸ்வரூபம் பிரகாசிக்கிற போது முக்திங்கிற ஒரு சிந்தைக்கே இடம் இல்லை. ஏன்னா முக்திங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், முக்திங்கிறது சுவாபாவிகம், முக்திங்கிறது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல, நித்தியசித்தமான நிலை. இதைத்தான் பந்த வீடற்ற பரசுகமுற்றவார் இந்த நிலை நிற்றல் உந்தி பெற இறைப்பணி நிற்றலாம் உந்தி பெற. ஈஸ்வரனுக்கு சேவை பண்றது என்னன்னா பந்த முக்தி அதீதமான அந்த பரமசுகத்துல நிலையுற்று நிலை நிற்கிறதே தான் பண்ணக்கூடிய ஒரு பெரிய திருப்பணி. இதேதான் பகவான் அதே மாதிரி தான் உள்ளது நாற்பதுல இங்க பூர்த்தி பண்றது. பத்தன் ஆறுன்னு தன்னை கேட்டு பார்க்கிற போது முக்தின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஜீவன் முக்தியா விதேக முக்தியா இப்படின்னு பலவித சர்ச்சைகள் இருக்கு. ஒரு ஸ்லோகம் உண்டு, ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யர் கேட்கிறார், ஜீவன் முக்தியர் விசிஷ்டாம் பத விகதவபுர் முக்தி ரிஷ்டேதி பிருஷ்டா சுஸ்பஷ்டம் யோன்ம கிருண்ணாது உபயம் அபிமர்ஷா சாதிதா சாந்ததத்வாத் மோகாபாயோபலக்ஷ்யா முக்திராத்மைவ நான்யா பூர்ணானந்தோபதேசோ விதிசி திசி விதிசிசதா மங்களம் தேதிஷீத்து. ஜீவன் முக்தி சிறந்ததா விதேக முக்தியா அப்படின்னு கேட்கிறான். இவன் கேட்கிறவன் என்னத்தை வச்சுன்னு கேட்கிறான்னா, ஜீவன் முக்தன் ஒருத்தனை பார்க்கறான். இவன் ஜீவன் முக்தனை பொறுத்தவரை ஸ்வரூப ஞானம் உண்டாகிற போதே சரீரம் போயிடுது. அவனை பொறுத்தவரை சரீரமே இல்லை, அசரீரத்துவமே அவனுக்கு சுவாபாவிகமான நிலையா இருக்கு. அதனால ஜீவன் முக்தனா இருக்கிறது ஒரு தடை இருக்கு. சரீரம் போனதுக்கு அப்புறம் உள்ள விதேக முக்தி இருக்கு, அதுதானே வாஸ்தவமான கைவல்யம். அதனால பத விகத வபுர் முக்தி ரிஷ்டேதி பிருஷ்டா அப்படின்னு கேட்கிற போது அந்த குரு சொல்றார், உபயம் அபிமர்ஷா, இது ரெண்டும் போய்ப்பா. நீ சரீரத்தை வச்சுன்னு சரீரம் இருக்கிறது ஒரு முக்தி, சரீரம் போனதுக்கு அப்புறம் ஒரு முக்தி, இந்த முக்தி அந்த முக்தின்னு பேரு போடுற, உருவத்தோட இருக்கிற முக்தி, உருவம் இல்லாத முக்தின்னு பல முக்தி பேரு போடுறேன். அவித்திய நீக்கினால், அவித்திய நீங்கிற போது ஆத்மாவோட ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கிறது, ஆத்மாக்கு தான் பேரு முக்தி. ஆத்மாவோட ஸ்வரூபத்தோட பேரு தான் முக்தி. தவிர முக்திங்கிறது ஒரு நிலையோ ஒரு ஸ்டேட்டோ ஒரு அவஸ்தையோ இல்லை. அஜ்ஞானத்தை விளக்கிறதுக்கு பேரு முக்தி. அஜ்ஞானம் போனால் சித்தமாய் உள்ளது முக்தி. அந்த முக்திங்கிறது ஆத்மாவோட நிலை. இதுதான் பகவான் அடுத்த பாடல்ல சொல்றது. மனதுக்கு ஒத்தாங்கு, ஒவ்வொரு வியக்தி ஒவ்வொரு நபருக்கும் மனதுக்கு தகுந்தபடி சாஸ்திரங்கள் இப்படி அப்படின்னு பேசுறது. உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுக்தி என்னில் உரைப்பன், உருவம் அருவம் உருவருவமாயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். மனதுக்கு ஒத்தாங்கு உருமுக்தி உருவம் அருவும் அருவம் உருவருவம் மூன்று ஆம் என்னில் உரைப்பன், உருவம் அருவம் உரு அருவம் ஆயும் அகந்தை உரு அழிதல் முக்தி. அடையக்கூடிய முக்தி நிலையை, உரு முக்தி நிலையை, உருவம் அருவம் உரு அருவம் மூன்று ஆம், சரீரத்தோடு இருக்கிற ஒரு முக்தி, சரீரம் போனதுக்கு அப்புறம் ஒரு முக்தி, இன்னமும் சரீரத்தோடு இருக்கிறதே சரீரம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு முக்தி, சரீரம் விட்டு இருக்கலாம் ஒரு முக்தி, பிரணவ தேகம் பெறலாம் அப்படின்னு சில பேருக்கு அப்படியெல்லாம் ஒரு பாவம், இந்த சரீரமே வந்து அப்படி சைதன்யமயம் ஆயிடும் இப்படின்னு பல பல பாவம் பல பல வாதங்கள் பல நிலையிலேருந்து பேசலாம். இதெல்லாம் தப்பு தவறு நாம சொல்றதுக்கு இல்லை. ஒரு டைமென்ஷன்ல இருந்து அந்த பூர்ண நிலைய பார்த்துட்டு அவளுக்கு அப்பப்ப என்ன தோன்றதோ அதெல்லாம் சொல்றா. ஞானிகள் பல விதத்தில் இருக்காளோ இல்லையோ அதனால சொல்ற. ஞானிகள் வந்து நேத்தி சொன்ன மாதிரி யுக யுகங்களா வாழ்ந்து வரக்கூட ஞானிகளும் இருக்கா. ஒரு ஞானியும் இன்னொரு ஞானியும் வச்சுன்னு க்வெஸ்சன் கேட்கிற போது இந்த சந்தேகங்கள்லாம் வரும். உருவம் அருவம் உருவருவம் இந்த சந்தேகங்கள்லாம் வரும். சில பேர்லாம் சரீரம் இருக்கிறதே ஜீவன் முக்தாளானா, சில பேர் இறந்ததுக்கு அப்புறம் முக்தி அடைஞ்சா, சில பேர் வந்து முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் பிறக்கிறா. இது க்வெஸ்சன் வருது. இதான் அன்னைக்கு சொன்னேன் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆதிசங்கரே இது கேட்கிறா. சில பேர்லாம் வந்து ஞானிகள் வந்து பிறக்கிறாங்கிறாளே, அப்படி வந்து காரக புருஷாலா வந்து பிறக்கிறவாள்லாம் இருக்காளே, அவளை எல்லாம் நீங்க எந்த கேட்டகரியில படுத்துவேன். பகவானே வந்து அவதாரம் பண்றான்னு சொல்றேன். வசிஷ்டர்லாம் வந்து இன்னொரு சரீரம் எடுத்துட்டார் அப்படிலாம் சொல்றது. இதை எந்த கேட்டகரியில் நீங்க படுத்துவேன்? அந்த இடத்துல பகவத் பாதால் சொல்றார், ஞானிக்கு பிறக்கிறதோ பிறக்காம இருக்கிறதோ அவனுக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே ஞானத்தோடைய போயிடுச்சு. அவருக்கு எப்ப ஞானம் வந்துடுதோ அப்ப இந்த ஜென்மாவே அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் மறுபிறவின்னு நீதான் அவன் மேல ஆரோபணம் பண்ற. ஆனா அத சாதாரணமா எடுத்துட்டா, ஒருத்தன் வந்து உன்னோட அவனோட வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு, இன்னொரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர போல, சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அந்த ஈஸ்வர சக்தியோட நியதிப்படி வேணமானா திருப்பியும் வரலாம், எந்த ஃபார்ம வேணா எடுத்துக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். அது ஒரு சரீரத்துல ஜீவன் முக்தனா இருந்து விளையாட்டு பண்ற மாதிரி அநேக சரீரத்துல வந்து விளையாட்டு பண்ணினாலும் அவனுக்குன்னு பந்தம் கிடையாது. அவனை பொறுத்தவரை அவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, சதா ஏகஸ்வரூபமா தான் இருக்கான். ஆனா இந்த பாக்குறவன் என்ன சொல்லுவான்? அவன் திருப்பியும் வந்தானே, திருப்பி இன்னொரு ஜென்மா எடுத்துனானே, இன்னொரு உருவத்தை எடுத்துனானே, அப்ப அவனுக்கு மறுபிறப்பு இருக்கு, இப்படி எல்லாம் க்வெஸ்சன் வரும். யாவது அதிகாரம் அவஸ்திதிகி ஆதிகாரிகாணாம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம். அந்த பாஷ்யத்துல இந்த க்வெஸ்டின் எல்லாம் வருது. பீஷ்மரை பத்தி கேக்குறா, பல பேரை எடுத்துன்னு க்வெஸ்டின் பண்றார், இவள் எல்லாம் வந்தாளே, இவாளை எல்லாம் நீங்க எந்த கேட்டகரியில படுத்துவேள் அப்படின்னு கேக்குற. அதுக்கு பதில் சொல்றதே சொல்ற, அவள்லாம் சம்சாரிகளா வரல, அவள்லாம் அவள்லாம் அவுட் ஆஃப் தேர் ஓன் ஃப்ரீடம். இந்த சரீரத்துல எப்படியா பண்றாரோ அந்த மாதிரி எந்த சரீரம் வேணா எடுத்து பண்ணினாலும் ஒன்னும் குழப்பம் வருதுல. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்றது. அன்னைக்கு சொன்னேனோ தெரியலன்னா, சுபலான்னு ஒருத்தி, ஒரு ஞானி, கார்கி சுபலா அவள். இந்த சுபலா ஜனகர் கிட்ட போய் சத்சங்கத்துக்கு டைம் கேக்குறா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட சம்பாதம் பண்ணுங்கிறார். ஜனகர் ரொம்ப பிஸியா இருக்கார், அரண்மனை விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இவளை பார்த்த உடனே இவகிட்ட வேதாந்த விசாரம் பண்ணணும்னு அவருக்கு ஆசையாவும் இருக்கு. அவர் சொல்றார், டைமே இல்லையம்மா, நான் எப்படி பேசுறது. அவர் சொல்ற, பரவாயில்ல, நான் உங்களுக்குள்ளே பூந்துக்கிறேங்கிறார், உங்களுக்குள்ளே பூந்துக்கிறேன், உள்ள பூந்துட்டு நம்ம பேசிப்போம் அப்படின்னு ஜனகருக்குள்ளே பூந்துட்டு அன்னைக்கு ஹோல் டே இருந்து வேதாந்த விசாரம். இவர் பாட்டுக்கு வெளியில பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அரசியல் விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு, யாரையோ ஜெயில போடுறாரு, யாரையோ அவார்டு கொடுக்கறாரு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு. உள்ள கம்பீரமான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம் வேதாந்த விஷயம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம். அவ சொல்ற, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தங்கிட்டு போறேங்கிறா, சரி இருந்துட்டு போங்கிறார். அடுத்த நாளைக்கு அவ போயிட்டான். அவள் ஒரு ஞானி இந்த சுபல. இதை சொல்லி பகவத்பாதாலே சொல்றார், அவ்வளவு ஆற்றல் அவளுக்கு உண்டு. ஏன்னா ஈஸ்வரத்துவமே வேணமானா வந்துடுங்கிற போது இன்னும் சரீரம் எடுத்துக்க முடியாது, அதான் என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவளுக்கு என்னத்தை எடுத்துனாலும் அவ ஆத்மாங்கிற அந்த ஸ்வரூப ஸ்மிருதி மறக்கிறது இல்லைங்கிறது தான் அவளுடைய சிறப்பே தவிர வேற ஒண்ணும் அல்ல. அதனால இந்த உருவத்துக்கிட்டே அருவத்துக்கிட்டே ஒன்னும் அவளுக்கு ஒன்னும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இது நியதி, பிரகிருதி என்னெல்லாம் வேஷம் கொடுக்கறதோ, மாட்டோட கழுத்துல மாலை போட்டா மாடுக்கு தெரியுமான்னு, கோ பூஜை பண்றதுக்கு மாடுக்கு அழகா ஒரு மாலை போட்டு விடுறா, அதை எடுத்துட்டு இப்படி நடக்கும். அது நாளைக்கு உதிர்ந்து விழுந்தா மாடு புது மாலை போடுறதுக்கு கேக்குமா, இல்லையா அதை அவுத்து போடுமா இல்லையா? அந்த மாதிரி ஞானியும் எந்த சரீரத்தை போட்டா அது பாட்டு கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு இருப்பார், அது விழுந்து போனா விழுந்து வச்சு, அவ்வளவுதான். இதைத்தான் பகவான் இந்த பாடல்ல சொல்றது. உருவம் அருவம் எல்லாத்தையும் தாண்டி இது உருமுக்தி அருவ முக்தி உருவ முக்தின்னு எல்லாம் யாரு வேறுபடுத்துறாளோ, அந்த அகந்தை இருக்கே, அகந்தை உரு அழிதல் முக்தி, அகந்தையோட உருவம் அகந்தையோட ரூபம் அழியறது தான் முக்தி. இதுதான் சத்தியம். ரூபின் அரூபின் உபயாத்மிகாச்ச முக்தி ஸ்திரிரூபேதி விதோ வதந்தி இதம் த்ரயம் யா விவினக்தி அகந்தீஹி தஸ்யாக பிரணாசா பரமார்த்த முக்தி. உள்ளது நாற்பது வந்து ஆரம்பிக்கிற போது உள்ளதுன்னு ஆரம்பிச்சது, முடியற போது உணர் அப்படின்னு முடிஞ்சது. உள்ளது உணர் தொடங்குற போது உள்ளதுங்கிற இருக்கிற வஸ்துவா இருக்கிற ஆத்மாவை பேசிட்டு, முடியற போது இல்லாததான அகந்தை இருக்கோ இல்லையோ அந்த அகந்தை, அதோட உரு அழிதல் முக்தி. அந்த அகந்தையோட உருவழிதல்னா அது வாஸ்தவம்ங்கிற பிரமை அழிதல், அது உண்மைங்கிற பிரமை இல்லாம ஆகிறதே முக்தி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு பகவான் வந்து இந்த உள்ளது நாற்பதை நாற்பது பாடல்களை பூர்த்தி பண்றது. இந்த உள்ளது நாற்பதுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அது வந்து இது அருள் ரமணன் பகவானோட அனுகிரகம் பண்ணி கொடுத்த இந்த பாடல்கள். உள்ளது காட்டும் ஒளி, உள்ளதை சத்தியத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு ஒளி, ஜோதி, சூரியனா இது விளங்கிறது. இந்த வருஷம் நாம வந்து கடந்த பல வருஷங்கள், எத்தனை வருஷம் ஆச்சு உள்ளது நாற்பது தொடங்கிட்டு, ஆறு வருஷமா இத நாம உள்ளது நாற்பது மட்டுமா பார்த்துட்டு வரோம். இதுக்கு காரணமா முக்கியமா அதை வேணும்னு ஆசைப்பட்டு சுந்தரனாகிட்டே அதை சொல்லி இதை ஆரம்பிச்சது மோகன் மாமா, அவரோட ஒரு இச்சையில தான் இது வந்து அவர் ஒரு வருஷமும் போய் நானும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன், எதுவும் பண்ணிக்க மாட்டேன், அவராக போய் எது கேட்டு விசாரித்து சுந்தரநாட்ட சொல்லி டைம் சொல்லி இந்த ஆஷாட புனர்வசு அன்னைக்கு அந்த ஒரு பீரியடில் வரா மாதிரி வச்சிருந்தாக்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு டைமில் ஆரம்பிச்சது ஆஷாட மாதத்தில் இருக்கிற புனர்வசுங்கிறது. அப்படி நாம் ஆறு வருஷமாக இந்த உள்ளது நாற்பதை தொடர்ந்து வந்திருக்கோம். இனிமே அடுத்த வருஷத்தில் வந்து பகவானுடைய வேறு ஏதாவது ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டு நாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு பகவான் நமக்கு ஏதாவது அப்போ ஏதாவது சொல்கிறது இந்த கிரந்தம்னு நமக்கு ஏதாவது எடுத்து கொடுப்பா, அதுக்கு தகுந்தபடி அந்த கிரந்தத்தை நம்ம வச்சுக்கலாம். நமக்கு பகவான் அனுசந்தான் பகவானோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் பகவானே இருக்கார். நாம் பகவானோட வார்த்தை எடுத்து நாம் அர்த்தம் சொல்கிறதில்லை, பகவானோட உள்ளது நாற்பதுன்னா அது பகவான் தான். அப்படி பகவான் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து நாம் அடுத்த வருஷம் தமிழில் இருக்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்போ நாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம்.